بسم الله الرحمن الرحيم.
السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, முன்னோர்களும் இறை வணக்கமும் என்கின்ற ஒரு தலைப்பை நான் இந்த மாநாட்டில் தெரிவு செய்திருக்கிறேன். இந்த தலைப்புக்கெல்லாம் முன்னால் ஒரு சிறிய ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம்னு நினைக்கிறேன். பொதுவாக இன்றைக்கு நாம் மார்க்க உரைகள், மார்க்கத்தை படிக்கக்கூடிய வழிமுறைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கே போனாலும் நம்ம மார்க்கத்தை என்ன செய்யலாம், படிக்கலாம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த அளவுக்கு மார்க்கத்தை படிக்கக்கூடிய அந்த வழிமுறைகள் அதிகரிச்சிட்டேன்னு சொன்னா, நம்ம படிக்காம மற்றவர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணக்கூடிய நிலைமைக்கு நம்ம என்ன செஞ்சிட்டோம், நம்ம ஆளாகிட்டோம். அவ்வளவுக்கு நிறைஞ்சிட்டு இதெல்லாம் நம்ம படிக்கிறதுக்கு டைம் இல்லை என்கின்ற அளவில் நம்மளுக்கு நிறைய ஒரு, அதாவது மார்க்க விஷயங்களை படிக்கக்கூடிய, அது அர்த்தம் அதுதான், நிறைய படிக்கக்கூடிய, நிறைய தேடக்கூடிய வாய்ப்புகள், நிறைய நம்ம அதாவது வாசிக்கக்கூடிய, நமக்கு தேடாமலே நம்மளுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். மசாலாவை பற்றி நம்ம தேடவே இல்லை, நம்ம படிக்கணும்னு நினைக்கல, நம்ம பார்க்கணும்னு நினைக்கல, ஆனால் வந்துடும். நம்ம நினைக்காததெல்லாம் நம்மளுக்கு, அதாவது மார்க்க விஷயம்தான், நம்ம படிக்க வேண்டுமென்றே நினைக்காத விஷயங்கள் கூட நம்மளுக்கு வந்து சேர்ந்து, நாம் அதை இப்போ கிட்டத்தட்ட ஒரு 100-10 வந்து சேர்ந்துருக்கிறது. எதை முதலாவது படிக்கிறது அப்படின்ட்டு தெரியாமல் ஒன்று மட்டும் படிச்சுட்டு 9 மற்றவர்களுக்கு அனுப்பிவிடக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வந்திருக்கிறோம். அவரும் நம்மளே மாதிரி 10 வந்தவராக தானே இப்போ அடுத்து வரும், அவரும் 9 என்ன செஞ்சிருவார், இப்படியே 9 விஷயம் படிக்காமலே நம்மளுக்கு மத்தியில் தெரிந்து, அதாவது அலைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது எல்லோரும் தெரிந்த உண்மை. எல்லாரும் எல்லாவற்றையும் வாசிப்பது இல்லை, அப்படின்னா இது அர்த்தம் என்ன தெரியுமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபுஷுவுல் கலம், மறுமையினாளுடைய அடையாளங்களில் ஒன்று பேனை பரவும் என்றார்கள். பேனை பரவும் அப்படின்னா என்ன, எழுத்து பேச்சு விளக்கங்கள் பரவக்கூடிய ஒரு காலகட்டம் வரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படி ஒரு காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்னொன்று சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு காலம் வரும், கசீருன் ஹுதபாவுக்கும் வ கலீலுன் உலமாவுக்கும், உங்களில் பேசக்கூடியவர்கள் அதிகமாக இருப்பார்கள், உண்மையாக மார்க்கத்தை கற்றவர்கள் குறைவாக இருப்பார்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் என்பதனால தான் அறிவு இன்றைக்கு என்ன செய்து, அதாவது எல்லா இடங்களிலும் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரித்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இப்படி இருக்கிற நேரத்தில் எங்களுக்கு உள்ளங்களிலே பல கேள்விகள் தோன்றி கொண்ட நிலையில் தான் பல உரைகளில் நாம் கலந்து கொள்கிறோம். ஆனால் அந்த கேள்விகளுக்கான பதில்களை நாம் இன்னும் முழுமையாக அடைந்து கொள்ளவில்லை. ஒன்று, ஒரு உரையிலேயோ ஒரு மார்க்க விளக்க வகுப்பிலேயே உட்கார்ற நேரத்திலேயே சைத்தானு நம்மளோட உட்கார்ந்துடுறான். உட்கார்ந்து என்ன ஞாபகப்படுத்துறான்டா, இது நீ கேட்கக்கூடிய 10வது வருஷ பயான். எப்படி 10வது வருஷம் பயான் கேட்குறாய், ஒன்றும் மாறலை. நிச்சயமாக நீ இந்த பயானுக்கு போகிறோம், மாற போகிறது இல்லை. நிச்சயமாக நாமும் இந்த பயானுக்கு போகிறோம், மாற போகிறது இல்லை. சரி, ஏதோ நம்ம கேட்டோம் என்றதாவது என்ன செய்யட்டும், இருக்கட்டும் என்கின்ற உறுதியோடு தான் நம்ம அந்த இடத்துல என்ன செய்கிறோம், உட்காருகிறோம். அப்படி ஒரு நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோம். காரணம், 9 அனுபவங்கள், 10 அனுபவம், கசப்பான அந்த அனுபவங்கள், நம்ம எடுத்த முயற்சி, சைத்தானுக்கு முன்னால் நம்ம அடைந்த தோல்விகள், இதெல்லாம் நம்மளுக்கு அப்படி ஒரு உணர்வை தந்து, நம்ம பொதுவாக உரைகள் கேட்கக்கூடிய இந்த மனநிலை அதிகமானவர்கள் இருக்கிறார்கள், நம்ம சந்திக்கக்கூடிய நம்ம பார்க்கலாம், அதாவது அதிகமானவர்கள் இந்த மனநிலையில் இருப்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இப்போ பேசுகின்ற நாமும் கூட என்ன செய்வோம், சில விஷயங்களில் ஆர்வமாக வேண்டும், மாற வேண்டும், நல்ல உற்சாகம் பெற வேண்டும் என நினைப்போம். அதே கசப்புணர்வு நம்மகிட்ட என்ன செய்திருக்கும், வந்திருக்கும். அப்போ எனவே இந்த அடிப்படையில் இந்த ஒரு மனநிலையை சைத்தா என்ன செய்கிறான், அவசரமாக வந்து அதை பிடித்துக்கொள்ளணும்னு நினைக்கிறான், அதை வந்து பிடித்து கொள்ள வேண்டும், தக்க வைத்துக் கொள்ளவே நினைக்கிறான். இது ஒரு கேள்வி நிறைய பேரிடத்தில், மாற முடியுமா, இதாவது நம்ம மாறுவோமா அப்படி என்று சொல்லி. எந்த அளவுக்கு இது போயிட்டேன்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும் ஹசனின் கனவு அப்படி என்று சொல்லி ஒரு சீரி வந்தது, ஹசனின் கனவு அப்படி என்று சொல்லி ஈரான்லேருந்து ஒரு சீரி வெளியே போட்டாங்க. பேர்கள் சொல்லவும் போய் எதை போய் அடித்து தேடி பார்த்துடாம, சரியா, ஹசனின் கனவு என்று சொல்லி வந்தது. அது என்ன என்று சொன்னால், மலக்குள் மௌத்து வாராரு, அந்த கனவுல என்ன செய்யறாரு, மலக்குள் மௌத்து வாராரு, மலக்குள் மௌத்த படம் பிடிச்சி போட்டிருந்தாங்க. மலக்குள் மௌத்து வந்து அது பயங்கரமான ஒரு கனவு, யாருக்கும் ஒரு பெரிய, அது மலக்குள் மௌத்த பத்தி அச்சம் வராட்டி, மலக்குள் மௌத்துட பயங்கர தோற்றத்தை பத்தி அச்சம் வர மாதிரியான ஒரு கனவு அது. இதை வைத்துட்டு ஒரு மார்க்க அறிஞர் வந்து உரை நிகழ்த்துறாரு. எப்படி என்று சொன்னால், உரைகளை கேட்டு திருந்தாது விட்டாலும் பரவாயில்லை, ஹசனின் கனவு கேட்டும் இவர்கள் திருந்தவில்லையே. என்ன ஹசனின் கனவு என்ற இந்த சீரியை பார்த்து கூட இவங்க என்ன, இன்னும் திருந்தலையா அப்படின்னு ஒரே நிகழ்த்துற, இப்போ என்ன அளவுக்கு ஆகிட்டது அப்படின்ட்டு, அப்போ ஸ்பீச் எல்லாம் பிரயோஜனம் இல்லை, இவ பயங்கரமாக எடுக்கக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்து மக்கள் திருந்தவில்லையாண்டு அவர் கேட்குற அளவுக்கு ஆகிட்டேன்டா, கேட்டது பிள்ளை உண்டு, இரண்டாவது விஷயம் எங்களுக்கு என்ன சொல்கிறது என்றால், மக்கள் எதனால் மாறலாம், எதனால் நம்மளுக்கு மாற்றம் வரும், இதனால எல்லாம் மாற்றம் வராது, எதனால புதிதாக நம்மளுக்கு மாற்றம் வரும் என்ற கேள்விக்குறியோடு தான் பொதுவாக இந்த மாதிரி உரைகள் இப்பொழுது அணுகப்பட்டு வருவது மிகப்பெரிய ஒரு உண்மை. ஒன்று. இரண்டாவது விஷயம், அதாவது இன்னொரு சிந்தனை செய்தான் போடுவேன் என்னடா, இப்ப நம்ம இந்த மஜ்லிஸ்ல உட்கார்ந்து விட்டு நம்ம போறோம், நம்மளுக்கு மாற்றம் வரவில்லை அல்லது நம்ம எதை எதிர்பார்த்தோமோ அது நம்மளுக்கு ஏற்படவில்லை அப்படின்னு வைங்க, அதனால நிறைய பேர் இப்ப இதுல 100, 200, 300, 400 பேர் இதுல வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால், இதுல தொடர்ந்து வந்திருந்த ஒரு 200 பேரை சைத்தான் வெற்றி கொண்டிருப்பான். அது என்ன தெரியுமா, இதே 10 வருஷம் தான், 10 வருஷமா நீ போய் நான் பணம் அளிக்கல, அதனால நீ போகாத, என்ன செய்யாத, போகாத, முதலாவது நீ ஒரு விஷயத்துல மாறி, இவ்வளவு நாளும் கேட்டாயே அதுல மாறிய பின்னால நீ போ, இல்லைன்னு சும்மா கேட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சைத்தான் அவர் கொடுத்த அட்வைஸ்ல, அது நல்ல இதை சைத்தான் தான் அட்வைஸ் பண்றான்னு அவங்களுக்கு தெரியாது, அதை எடுத்து என்ன செய்வாங்கடா, இன்ஷால்லா நான் முதலாவது மாறி விட்டு வருகிறேன், நான் முதலாவது கேட்டதில் மட்டும் மாறி விட்டு என்ன செய்கிறேன் வருகிறேன் என்று இப்படியான மாநாடுகளில் அல்லது இப்படியான உரைகளில் மார்க்க வகுப்பில் கலந்து கொள்ளாமலேயே சைத்தான் ஆக்கிவிட்ட பலரும் என்ன செய்கிறார்கள் இருக்கிறார்கள். இது இரண்டாவது வெற்றி. இது அவங்க மாறினதும் இல்லை, கேட்டுக்கின்றிருந்த உரை கேட்டதும் இல்லை, ரெண்டு என்ன செஞ்சுட்டு இல்லாமல் போகின்ற ஒரு இடத்துக்கு என்னது வந்திருக்கிறான் என்பதை பார்க்கிறோம். இந்த இரண்டு விஷயங்களை நாங்கள் சரியான முறையில் அணுகிக் கொள்ள வேண்டும். இதுதான் உலகம், இது நாங்கள் மட்டுமல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலிருந்து இதுதான் நிலை. வேண்டுமென்றால் வீரியம் குறைந்து கூட இருக்கலாம், நமது இங்கே இன்றைய காலத்தில் உரைகள் உள்ளத்திலே செல்வாக்கு செலுத்துகின்ற அளவில் அதைவிட அதிகமாக ஆரம்ப காலங்களில் செல்வாக்கு செலுத்தி இருக்கலாம், ஆனால் உரைகளின் பின்னால் மாற முடியாத அல்லது மாறுவதற்கு பெரும் போராட்டங்களை அனுபவிக்கக்கூடிய அந்த நிலைமை இருக்கிறதே, இது வளமையானது, இது புதிதானதல்ல, இது புதிதானதல்ல. அதனால யாரும் யாரையும் விரக்தி அடைய செய்ய வேண்டிய ஒரு நிலை தேவை கிடையாது. நீங்க இரண்டாவது ஒரு விஷயத்தை நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த மாதிரி மஜ்லிஸுகள் இந்த மாதிரி அமர்வுகளுக்கு பின்னால் நம்மளுக்கு மாற்றமே ஏற்படாது விட்டாலும் இதில் நன்மை இருக்கிறது. இதுல என்ன செய்கிறது, நன்மை இருக்கிறது. நம்ம எதற்காக கூடினோம், ஒரு பாவத்திற்காக கூடவில்லை, மார்க்கத்துக்கு முரணான ஒரு விஷயத்திற்காக கூடவில்லை, அல்லது தீங்கான ஒரு விஷயத்துக்கு கூடவில்லை, யாருக்கும் பாதிப்படைவதற்காக இங்கே நாங்கள் ஒன்று கூடவில்லை, வீணாக இந்த நேரத்தை கழிக்கவில்லை. இதற்கே நன்மை உண்டு, இதற்கே நன்மை உண்டு. இந்த நேரம் நம்ம மாநாடு இல்லாத சென்ற வாரம் நம்ம என்ன செய்திருப்போம் நினைத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, பெரும்பாலும் நம்மளுக்கு உருப்படி இல்லாத பிரயோசனம் இல்லாத வேலை தான் நம்ம என்ன செய்திருப்போம், ஹராமாக இல்லாத விட்டாலும் கூட பிரயோஜனம் இல்லாத வேலை செய்திருப்போம். ஆனா இந்த வாரம் என்ன செய்யறோம், ஒரு மார்க்க உரைக்காக நம்ம கூடியிருக்கிறோம், மார்க்க உரைகளுக்காக நாங்கள் அமர்ந்திருக்கிறோம், நல்ல விஷயங்களை கேட்கிறோம், நல்ல விஷயங்களை கேட்ட பின்னால் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பது கேட்டதனுடைய நோக்கம். ஆனால் கேட்டோமே அதுக்கு நன்மை உண்டு, அதற்கு நன்மை உண்டு. ஏன்னா அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நல்ல விஷயங்கள் ஒரு மனிதனுக்கு கொண்டு போய் சேருவதற்கான முதன் வழிமுறையாக அல்லாஹ் இதை வைத்திருக்கிறார். கேட்டலைத்த நரகவாதிகள் என்ன சொல்வார்கள், லவ் குன்னா நஸ்மா அவ் நாகில், நாங்கள் கேட்கக்கூடியவர்களாக இருந்தால், விளங்கக்கூடியவர்களாக இருந்தால், மா குன்னா ஃபி அஸ்ஹாபி ஸஹீர், நரகவாதிகளாக நாங்கள் ஆகி இருக்க மாட்டோம். சிமா கேட்பது இருக்கிறதே, அல்லாஹு தஆலா என்ன சொல்றான், வலவ் அலிமல்லாஹு ஃபீஹிம் கைரன் லஅஸ்மஅஹும், அவர்கள் கைர் இருக்கிறது என்பது அல்லாஹ்வுக்கு தெரிந்திருந்தால் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கேட்க செய்திருப்பான், அல்லாஹு தஆலா அவர்களை கேட்கின்ற இடத்திற்கு கொண்டு வந்திருப்பான். எனவே கேட்பது, நல்ல விஷயங்களை கேட்பதற்கான சந்தர்ப்பம் கிடைப்பதே ஒரு மிகப்பெரிய அருள். அதற்கு பின்னால மாற்றம் நடந்ததா இல்லையா, பேசியதை செய்தோமா இல்லையா என்பது அது அதாவது கமால், அது பூரணத்துவத்தோடு சம்பந்தப்பட்டது. ஆனால் அது கிடைக்கவில்லைன்றதுக்காக இது வீண் என்ற அர்த்தம் அல்ல. எத்தனை முறை கூடிட்டோம், எத்தனை முறை கேட்டுட்டோம், எத்தனை முறை அமர்ந்து விட்டோம், நடக்கவில்லையே என்று யாரும் கவலைப்படக்கூடாது. நடக்கவில்லை என்ற ஒரு வேதனை இருக்க வேண்டும், எந்த கவலைப்படக்கூடாது, திருப்பி கேட்பதில் பிரயோஜனம் இல்லை என்கின்ற அளவுக்கு என்ன செய்யக்கூடாது, நம்ம கவலை வரக்கூடாது. ஒவ்வொரு நேரங்களிலும் நம்ம எப்பையெல்லாம் நமக்கு இப்படியான கேட்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ, அது உங்களுக்கு நாள் முழுமையாக கிடைத்தாலும் சரி, வார வாரம் கிடைத்தாலும் சரி, சந்தர்ப்பத்தை என்ன செய்ய பயன்படுத்திக் கொள்ளுங்கள். காரணம், ஒருவர் கேட்பவராக இருக்கும் வரைக்கும் நீங்கள் மாறினீர்களோ இல்லையோ, இருக்கிற நல்ல விஷயங்கள் தொடர்ந்து இருக்கிறதுக்காக ஒரு பிரயோசனமா இருக்கும். எப்படி, கெட்ட விஷயம் ஒன்றிலிருந்து நீங்க மாற வேண்டும் நினைக்கிறீங்க நல்லதுக்கு, ஆனா உங்கள்ட்ட நல்லது இல்லாம இல்லையே, இன்னொரு 10 நல்ல விஷயம் ஏற்கனவே இருக்குதே, அது இல்லாம போறதுக்காக, இல்லாமல் போகாமல் இருப்பதற்காக இது உதவும். ஏற்கனவே உள்ள கயிறுகள் இருக்குது, ஏற்கனவே உள்ள நலவுகள் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். இப்ப நம்ம ஒரு தவறிலிருந்து மாறோம்னு நினைக்கிறோம் என்று சொன்னா எல்லாமே எங்கிட்ட தவறாயிருக்குது இல்ல, எத்தனையோ நலவுகள் இருக்கின்றன, அந்த நலவுகள் கூட கெடுதலாக மாறாமல் இருக்கிறதுக்கு எது உதவும், இப்படி கேட்டுக்கொண்டிருப்பது. நீங்க ஒரு நல்ல வேலையை செய்து கொண்டிருக்கிறீங்க, மார்க்க உரையை கேட்கறீங்க, உரையை கேட்டதுலேருந்து உங்களுக்கு என்ன சொல்லுது, அதை கண்டினியூவா நம்ம செய்யணும். நான் சும்மா சாதாரணமா நினைச்சு செய்துட்டு வந்தேன், இதை கேட்ட உடனே என்ன விளங்குது, நம்ம தொடர்ந்து செய்யணும் என்கின்ற எண்ணம் வரும். எனவே மார்க்க உரைகளை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலும் உங்களுக்கு ஹைரை தான் என்ன செய்யும், ஏற்படுத்தும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது எனக்கு சம்பந்தமானதல்ல, இதனால எனக்கு மாற்றம் இல்லை, அப்படி இப்படின்னு விட்டுறாம நாங்கள் கெட்டதை கேட்பதற்கு பதிலாக நல்லதை கேட்கிறோமே அதுக்கு நன்மை உண்டு. கெட்டதை கேட்பதற்கு பதிலாக நல்லதை கேட்கிறோமே அதற்கு நன்மை உண்டு என்கின்ற உணர்வுல நீங்க என்ன செய்யுங்க, கேட்க பழகுங்கள். அதனால இந்த சந்தேகங்கள் உங்களுக்கு எதுக்குள்ள வந்தாலும் இதை யோசிச்சுக்கோங்க. அல்லாஹு தாலா வலவ் அலிம் அல்லாஹு ஃபீஹிம் கைரன் லஅஸ்மஅஹும், அவர்களுக்கு ஹைர் இருக்கிறது, அவர்கள் நலவு இருக்கிறது என்று அல்லாஹு தாலா அறிந்திருந்தால் அவர்களை கேட்க செய்திருப்பான். எதை சொல்றான்ல குர்ஆன், நல்ல விஷயங்களை சொல்றான், கேட்க செய்திருப்பான் அல்லாஹு தாலா சொல்றான். எனவே நம்மளுக்கு நல்ல விஷயங்களை கேட்பதற்கான சந்தர்ப்பம் கிடைத்தது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள்களில் ஒன்று. அதற்கு பின்னால மாறுவது மாறாவது இரண்டாவது கட்டம். ஆனால் இப்படியான நல்ல விஷயங்கள் கேட்பதை தவிர்க்க கூடாது. சைத்தான் எப்பொழுதாவது, நல்ல முறையில புரிந்து கொள்ளுங்கள், நம்மளுக்கு வரக்கூடிய நல்ல தோற்றத்தில் உள்ள எல்லா உபதேசங்களும் நல்லவங்க தான் பண்றேன்னு நினைக்கக்கூடாது. கூடுதலாக எங்களோடு பேசுவது சைத்தான் தான், கூடுதலாக இந்த மாதிரி விஷயங்கள்ல பேசுவது சைத்தான் தான். ஆனா நல்ல தோற்றத்துல தான் என்ன செய்யும், அது இருக்கும். அல்லாஹு தஆலா அதை எங்களுக்கு எச்சரித்து இருக்கிறான். அதனால எந்த விஷயமாவது ஒரு நல்லதை விடுகின்ற அமைப்புல ஒரு அட்வைஸ் வருவதாக இருந்தா புரிஞ்சுக்கங்க, என்ன இது வந்து சைத்தான். ஒரு ஃபர்ல செய்யற நேரத்தில் சுண்ணத்தை பத்தி ஆர்வம் வந்தா யார் காரணம், ஒரு ஃபர்லை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள், அந்த நேரத்தில் சுண்ணத்தை பத்தி ஒருத்தன் ஆர்வம் ஊட்டுறான்னு வைங்க, ஃபர்ல விட்டுட்டு சுண்ணத்தை செய்யறதுக்கு யார் அது, சைத்தான். சந்தேகமே இல்லை, சைத்தான் நேரம் வந்து பேச போறது இல்லை. இது ஆள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். எங்கெல்லாம் உங்களுக்கு ஹைரான விஷயங்கள் கேட்க கிடைக்கிறதோ அதன் மூலம் உங்களுக்கு அதாவது மாற்றங்கள் ஏற்பட்டதோ ஏற்படவில்லையோ, நல்ல விஷயம் கேட்பதில் எங்களுக்கு பலன் உண்டு என்பதை நம்ம தெரிஞ்சு. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி சொன்னாங்க, இப்படி ஒரு மஜ்லிஸ் ஒருவர் வருகிறார், அவர் இந்த மஜ்லிஸுக்கு படிக்கவே வரல, கேட்கவே வரல, போனா இன்னால சந்திக்கலாம், இந்த இடத்துல தான் அந்த ஆள் பிடிக்க முடியும் சந்திக்க முடியும்னு வந்துட்டார். வரார், அவருக்கு ஸ்பீச் கேட்கற நோக்கம் இல்லை, முழுமையா ஒரு மூலையில இருந்துட்டு இருக்கிறாரு, ஏதோ பேசுறாங்க என்பதற்காக அப்படியே கேட்கிறாரு, கவனமே இல்லைன்னு வைங்க. ஆனா அவர் எந்த மஜ்லிஸ்ல இருக்கிறாரு, ஒரு நல்ல மஜ்லிஸ்ல இருக்கிறாரு. அவர் என்ன நினைக்கல, நல்ல மஜ்லிஸ், இந்த மஜ்லிஸுக்கு நம்ம போக வேண்டி வருது அப்படின்னு அவர் போகாம இருக்கல. நல்லது என்னது, நல்லதென்றால் பரவாயில்ல வந்துட்டார், அவர் கெட்டதுக்கு போகணும் நினைக்கல, நல்லதை விட்டு அவர் தூரமாக இருக்கல. அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட மஜ்லிஸில் உள்ளவருடைய பாவங்களை மன்னிக்கிறேன் சொல்றான். அப்ப மலக்குமார் சொல்றான், இன்ன ஃபஹிம் ஃபுலானன், அதுல இப்படி ஒருவர் இருக்கிறார், அவருக்கு இந்த மஜ்லிஸுக்கு சம்பந்தம் இல்லை. இந்த மஜ்லிஸ்ல ஒருவர் வந்திருக்கிறாரு, அவருக்கும் இந்த மஜ்லிஸ்ல அவர் மார்க்க சம்பந்தத்துக்கு வரல அப்படின்னு அல்லாஹ்விடத்தில் சொல்கிறார்கள். அல்லாஹு தஆலா சொல்றான், அவர்களில் யார் இருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியும், அவர்களோடு அமரக்கூடிய யாரும் கெட்டு போக மாட்டார்கள், அவர்களோடு அமரக்கூடிய யாரும் தவறி போக மாட்டார்கள் அப்படி என்று சொல்லக்கூடிய செய்தியை நாம் என்ன செய்ய பார்க்கிறோம். அதாவது ஹுமுல் கௌமு லா யஸ்கா பிஹிம் ஜலீசுஹும், அவர்கள் தான் அவர்களோடு உட்கார்ந்தவர்கள் தவறி போக மாட்டார்கள். எதற்காக வந்தாரே, நோக்கத்துக்கு எந்த நோக்கமும் இல்லை. ஆனால் ஒரு நல்ல மஜ்லிஸ்ல அமர்ந்ததற்கான கூலி அல்லாஹு தஆலா என்ன செய்யறான் சொல்வதை நம்ம பார்க்கிறோம். இது ஆள் மனதிலே நம்ம பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இதை நான் சொன்னதற்காக தலைப்புக்கு வெளியே நினைச்சிருவான, இது இரு ஒரு நமது மனது இதோடு ஒத்து வந்தால் தான் நம்ம பல விஷயங்களை என்ன செய்யலாம், யோசிக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனது தலைப்பு என்னன்னு சொன்னால், அதாவது முன்னோர்களும் வணக்க வழிபாடுகளும், முன்னோர்களும் வணக்க வழிபாடுகளும் என்பதுதான் இந்த தலைப்பு. இது வந்து இப்ப நான் பேசின இந்த சப்ஜெக்டோடு மிகவும் நெருக்கமான ஒரு அம்சம். எது, நம்ம கேட்கிறோம் உள்வாங்குகிறோம், ஆனால் வணக்க வழிபாடுகளில் அது வெளிப்படுவது மிக குறைவாக இருப்பதை நம்ம பார்க்கிறோம். எனவே இந்த நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த செய்திகள் சில வேளைகளில் நமது உள்ளத்தில் வேலை செய்து நமக்கான ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தி நாம் ஒரு ஸ்டெப் என்ன செய்யலாம், அதாவது முந்தலாம் என்கின்ற ஒரு நல்ல ஆசையில் பேசப்படுகின்ற ஒரு தலைப்பு. அன்புள்ள சகோதரர்களே, அதாவது இன்று நடத்தப்பட்ட ஜும்மா உரையிலே ரிதுவானு மினல்லாஹி அக்பர், அல்லாஹுவிடம் இருந்து கிடைக்கக்கூடிய திருப்தி தான் மிகப்பெரியது என்கின்ற அல் குர்ஆன் வசனம் ஓதப்பட்டது. வரிதுவானு மினல்லாஹி அக்பர், அல்லாஹுவிடம் இருந்து கிடைக்கக்கூடிய அந்த திருப்தி தான் மிகப்பெரியது அப்படி என்ற குர்ஆன் வசனம் ஓதப்பட்டது. இந்த வசனம் யாருடைய உள்ளத்தில் முழுமையான அர்த்தத்தோடு பதியப்பட்டிருக்கிறதோ அவருக்கு இபாதத்தில் உச்சகட்ட இன்பம் ஏற்படும். எப்படி, இது இந்த வெறும் வசனத்தை நம்ம கேட்பது மட்டுமல்ல, இந்த வசனத்துடைய ஆழ்ந்த அர்த்தங்கள் யாருடைய உள்ளத்திலே முழுமையாக பதிந்திருக்கிறதோ அவருக்கு இபாதத்துக்கு என்ன செய்யும், மிகப்பெரிய ஒரு அலாதியான இன்பம் ஏற்படும். மிகப்பெரிய ஒரு அலாதியான இன்பம், வணக்க வழிபாடுகளிலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்வம் ஏற்படும், அதுல சந்தேகமே கிடையாது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எப்படி சொல்றா, வரிதுவானும் மினல்லாஹி அக்பர், அல்லாஹுடைய திருப்தி மிகப்பெரியது. நம்ம பார்க்கிறோம் ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், சொர்க்கவாதிகளுக்கு எல்லாம் கொடுத்த பின்னால, எப்படி கொடுத்த பின்னால, நரகத்திலிருந்து விடுதலை பெற்றவர்கள் எல்லோரும் அந்த இடத்துல இருக்கிறாங்க. அதுக்கு பின்னால் அல்லாஹு தஆலா கேட்கிறான், அதுரீதுன ஷயன் அசீதுக்கும், ஏதாவது ஒன்று நான் உங்களுக்கு இதை விட கூட தரணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்பான். சொர்க்கத்தில் எல்லாம் இருக்குது, அதுரீதுன ஷயன் அசீதுக்கும், இதை விட உங்களுக்கு அதிகமாக தரணும்னு நினைக்கிறீர்களா. மனிதன் வந்து இப்ப அந்த இடத்துல எதை காணுவான், தண்ட அமானி, தன் அமானி என்ற உள்ளங்கள்ல வந்து நம்மளுக்கு நம்ம அடைய முடிந்த ஆசைகள்ன்ற ஒரு கொஞ்சம் இருக்குது, அடைய முடியாத ஆசைகளும் இருக்குது அந்த உள்ளத்துல. ஆனா அது ஆசையா இல்லையா? அதையெல்லாம் தாண்டி தான் சொர்க்கத்துல கிடைச்சிருக்கு. எது நம்ம அடைய முடியாத ஆசை என்கின்ற அளவுல மனதுல இருந்ததே, அதையெல்லாம் தாண்டி அந்த சொர்க்கத்துல இன்பம் கிடைத்திருக்கும். எப்படி ஹதீஸ்ல வருது, அல்லாஹு தஆலா சொல்லுவான், தமன்ன நீ வந்து நினை அப்படின்னு சொல்லுவான். அதாவது உனக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் ஆசைப்படுன்னு சொல்லி அவன் ஆசைப்படுவான். அவனால முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமமா என்னென்னலாம் கிடைக்குன்னு சொல்லுவான். மறுபடியும் அல்லாஹு தஆலா மறுபடியும் என்னது, இன்னும் ஆசை உனக்கு எவ்வளவு தேவைன்னு ஆசை வேண்டும். அவனால முடிஞ்ச அளவுக்கு உள்ளத்துல ஆசை ஆசை வைக்க சொல்றான் அல்லாஹ் தரத்துக்கு. உன் கொடுப்பதற்காக அல்லாஹு தஆலா ஆசை வைக்க சொல்றான், அவன் முழுசா ஆசை வைக்கிறான். மூணாவது அப்படி எல்லாம் முடிச்ச பின்னாலே ஹதீஸ்ல எப்படி வருது, ஹத்தன் கதஅத் பிஹில் அமானி, அவனுடைய ஆசைகளுடைய அந்த எண்ணங்களுடைய எல்லாம் முடிந்த பின்னாலே அல்லாஹு தஆலா சொல்வான், இப்பொழுது நீ எவ்வளவு நினைச்சாயோ அதுவும் அதனது 10 மடங்கு உனக்கு உண்டு. இதுக்காகல மனிதனுக்கு என்ன செய்யலாது, எதுவும் அப்படி ஒரு எண்ணம் வர முடியாது, இதுவும் இதற்கு இதை விட ஒரு 10 மடங்கு அதிகம் உனக்கு உண்டு அப்படின்ற சொர்க்கத்துல என்னது, சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுப்பான். அவன் சொர்க்கத்துக்குள்ள இது கடைசியா, அதாவது அல்லாஹு தஆலா ஒருவனை வாக்களித்து வாக்களித்து அப்படியே சொர்க்கத்துல எடுத்துட்டு போவானே, அவனோட சம்பந்தப்பட்டது. அவன் சொர்க்கத்துல போன உடனேயே அவனது சொர்க்கத்திலுள்ள 2 மனைவிமார்கள் அவரை வரவேற்பார்கள். வரவேற்கிற நேரத்தில் சொல்வார்கள், எங்களுக்காக உன்னை உயிர்ப்பித்த, உங்களுக்காக எங்களை உயிர்ப்பித்த அல்லாஹுக்கு எல்லா புகழும் அப்படி என்று சொல்லி அவன் வந்த உடனே இந்த சொர்க்கத்துடைய இன்பங்கள் சந்தோஷங்கள் சொர்க்கத்திலே அல்லாஹு தஆலா வழங்கிய அந்த மனைவிமார்கள் எல்லாம் பார்த்து விட்டு என்ன சொல்லுவான்னா, உலகத்துல என்னைய போல வேற யாருக்கும் கொடுத்திருக்க மாட்டான் அல்லாஹ். மனிதனுடைய சொர்க்கத்தில் இருந்தால் அப்படித்தான் சொல்லுவான் மனிதன், எப்படி என்னைய போல யாருக்கும் அல்லாஹு தஆலா கொடுத்திருக்க மாட்டான். இப்படி கொடுத்த பின்னால்தான் அல்லாஹ் கேட்கிறான், ஹல் துரீதுன ஷைஅன் அஸீதுக்கும், உங்களுக்கு நான் இதைவிட மேலொன்று அதிகமாக தரவாண்டு. நினைத்து பாருங்கள் இந்த கேள்வி, இவ்வளவும் கிடைத்த பின்னால ஹல் துரீதுன ஷைஅன் அஸீதுக்கும், இதை விட உங்களுக்கு நான் இன்னும் அதிகமாக ஏதாவது தர வேண்டுமா? இப்ப மனிதர்களுடைய உள்ளங்களுடைய உச்சகட்டம் எல்லா இன்பங்களையும் அடைந்த பின்னாலும் இறைவன் ஒரு செய்தியை மறைத்து வைத்திருக்கிறான். அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு எது தரல, எல்லாமே தந்துட்டேன், இதுக்கு பேர நான் உனக்கு எது சொல்வது அப்படி என்று சொல்ற நேரத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திரையை விளக்குவான். திரையை என்ன செய்வான், விளக்குவான். அது வரைக்கும் திரை தான் இருந்திருக்கும், மூமின்களுக்கும் அல்லாஹுக்கும் இடையில் ஒரு திரை இருந்திருக்கும். திரையை அல்லாஹு தஆலா விளக்குவான். அல்லாஹு ரப்புல் ஆலமீனை என்ன செய்வார்கள், பார்ப்பார்கள். அவர்கள் தங்களுக்கு கிடைத்த விஷயங்களை, தங்களது கிடைத்த விஷயங்களிலேயே இறைவனை பார்ப்பதில் அவர்கள் அடைகின்ற மகிழ்ச்சியை போன்று வேறு எந்த மகிழ்ச்சியும் அவர்களுக்கு கிடைக்காது, பிறந்த மகிழ்ச்சியும் அவர்களுக்கு கிடைக்காது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த செய்தி எங்களுக்கு என்ன சொல்கிறது என்றால், இறைவனை பார்ப்பதற்கிறது அதான் இறைவனுடைய திருப்தி. இறைவனை பார்ப்பதற்கு இறைவன் திருப்தி அடைந்தவர்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்கும். அதனாலதான் ரிதுவானி அலைக்கும் ஃபலா அஸ்ஹத் அலைக்கும் அபதா, நான் உங்களை பொருந்திக் கொண்டேன், உங்கள் மீது இனி நான் கோபப்படவே மாட்டேன் அல்லாஹு தஆலா சொல்லுவான். அந்த இடத்துல இது கிடைக்கிறது இருக்கிறதே, எதை விட இன்பமானது, சொர்க்கம். சொர்க்கத்திலே நாம் எதிர்பார்த்திருக்கக்கூடிய இன்பங்கள், சொர்க்கத்திலே அல்லாஹ் வாக்களிக்கக்கூடிய ஹுருல் இன்கள், சொர்க்கத்திலே வாக்களிக்கக்கூடிய உணவுகள், பெரும் பெரும் மாளிகைகள் என்றெல்லாம் நம்ம நினைக்கிறோமே, இவைகள் எல்லாவற்றை விட ஒரு அடியான் எதை எதிர்பார்க்கணும் தெரியுமா, அல்லாஹ்வுடைய திருப்தி. அல்லாஹ்வுடைய திருப்தி. சுவர்க்கம் என்பது நல்ல ஒரு ஆபிதுக்கு, நல்ல வணக்கசாலிக்கு இரண்டாம் தரம். எத்தனை இடத்துல இருக்கணும் அது, இரண்டாவது இடத்த. முதலாவது எது இருக்கணும், ரப்புல் ஆலமீன் என்னை திருப்திப்படுதல், அல்லாஹு தாலா என்னை திருப்திப்படுதல், என்னை அல்லாஹ் பொருந்தி கொண்டுட்டான்னு சொன்னா சொர்க்கமல்ல சொர்க்கத்தை தாண்டி உங்களுக்கு தான் அல்லாஹு தஆலா பொருந்தி விட்டான்னு சொன்னால் சொர்க்கத்தை தாண்டி அல்லாஹு தஆலா என்ன செய்வான், நம்மளுக்கு தருவான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ரிதுவான், இந்த திருப்தி இருக்கிறது, அதான் அல்லாஹு தஆலா சொல்றான், ரிதுவானும் மினல்லாஹி அக்பர், அல்லாஹ்விடம் இருந்து வரக்கூடிய திருப்தி இருக்கிறது, அதுதான் மிகப்பெரியது, அதுதான் மிகப்பெரியதுன்னு அல்லாஹு தஆலா சொல்றான். எனவே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இதை தடுக்கிறான்டா, யாராவது உறவு ஒன்று தடுக்கிறான் என்று சொன்னால், கல்லா இன்னஹும் அர் ரப்பிஹிம் யௌமஇதில் லமஹஜூபூன், அவர்கள் தமது இறைவனை விட்டு நாளை மறுமையில் தடுக்கப்படுவார்கள், நாளை மறுமையில் தடுக்கப்படுவார்கள். அல்லாஹு தஆலா இதுதான் மிகப்பெரிய தண்டனை. அதாவது இந்த உலகத்தில் எவன் எங்களை கவனித்துக் கொண்டிருந்தானோ, காவிர்களை நெடுங்க மார்க்கத்துக்கு முரணானோ நெடுங்க கவனித்துக் கொண்டிருந்தானோ, அவனை நாளை மறுமையில் தண்டிக்கின்ற நேரத்திலும் பார்க்க முடியாமல் இருப்பிருக்கிறது. நம்மளை யார் தண்டிக்கிறான், யார் எங்களுக்கு இந்த கஷ்டங்களை தருகிறான் என்பதை பார்க்க முடியாமல் இருக்கிறதே, அது மிகப்பெரிய தண்டனை. காவிர்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனையிலே மிகப்பெரிய தண்டனை அது, நரகம் என்ற தண்டனை எல்லாம் தாண்டி உலரீதியான உச்சகட்ட தண்டனை அது. அல்லாஹ்வை அவர்கள்
பார்க்க முடியாமல் இருத்தல்.
ஏண்டா தண்டிக்கு தண்டனை நடக்குது, ஆனா இறைவனை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது, பேசுகிறோம் பார்க்க முடியாது, அதான் தண்டனை. எனவே பார்க்க கிடைப்பது உச்சகட்ட திருப்தி, இறைவனுடைய திருப்தி தான் உச்சகட்டம். பார்க்க முடியாமல் இருப்பது மிகப்பெரிய தண்டனை என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த ரிதுவானம் மினல்லாஹி அக்பர், அல்லாஹ்வுடைய திருப்தி தான் பெரிது என்று யார் நினைக்கிறார்களோ அவர்களால் மட்டும்தான், யார் அந்த ஆழ அர்த்தங்களை நல்ல முறையில் விளங்குகிறார்களோ, அர்த்தங்களை ஆழ அகல விளங்குகிறார்களோ அவர்களால் தான் இபாதத்தில் இன்பம் காண முடியும், அவர்களால் தான் இபாதத்தில் இன்பம் காண முடியும், இபாதத்திலே லயிக்க முடியும். இல்லை என்று சொன்னால் அந்த பகுதியை விளங்காம வெறும் நீங்க சொர்க்கத்தை மட்டும் கண்ணிலே வைத்து வணங்கினீர்கள் என்று வைங்க, இன்பம் இருக்கும், ஆனால் அந்த உச்சகட்டத்தை என்ன செய்ய முடியாது, அந்த உச்சகட்ட இன்பத்தை அடைய முடியாது. காரணம், சொர்க்கத்திலே சொல்லப்படக்கூடியவைகள் எல்லாம் இந்த உலகத்திலே அனுபவிப்பதில் உச்சகட்டம் அடங்கு. அல்லாஹ் தஆலா இப்படி சொல்றா, முத்தஷாபிஹா, இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டதை போன்றவர்கள் அங்க கொடுக்கப்படுவார்கள், ஆனால் உச்சகட்ட இன்பமாக, துண்டிக்கப்படாத இன்பமாக. அல்லாஹ் தஆலா இங்க சொல்லாத எதையும் சொர்க்கத்தை என்ன செய்யல, அல்லாஹ் தஆலா வாக்களிக்கவில்லை, ஆனால் ஒரு மனிதன் கற்பனை பண்ணாத இன்பங்கள் உண்டு என்று அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறார். ஆனால் சொல்லுகிற நேரத்திலெல்லாம் நம் கண்டவைகளை அல்லாஹ் தஆலா வாக்களித்திருக்கிறான், அதை போன்றவைகள் தான் கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். எனவே சொர்க்கம் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய ஆழ்ந்த இன்பமாக இருந்தாலும் கூட, ஒரு நல்ல அடியானுக்கு கிடைக்கக்கூடிய உச்சகட்ட இன்பம், இறைவன் என்னை பொருந்தி கொண்டான், இனி என்னோடு கோபப்பட மாட்டான் என்பதுதான். இனி என்னோடு அழைக்கும் அழைக்கும் அபதா, நான் உங்களை பொருந்தி கொண்டேன், உங்கள் மீது கோபப்பட மாட்டேன். அதனாலதான் நாங்கள் பார்க்கிறோம் எத்தனையோ செய்திகள், அதாவது கடந்த கால, அதாவது மிகப்பெரிய மார்க்க அறிஞர்கள் சலஃபுடைய உலமாக்களுடைய செயல்பாடுகள் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர்கள் வணக்கத்திலே மிகப்பெரிய ஒரு இன்பம் கண்டதெல்லாம் இந்த தலைப்பின் கீழால் தான் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளலாம். எது அல்லாஹ் திருப்தியானது. இன்னொரு வகையில் நான் உங்களுக்கு அதை சொல்லி காட்டுகிறேன், நினைத்து பாருங்கள். அல்லாஹு தாலாவுக்கு நாங்கள் வணங்குவது, அல்லாஹு தாலாவுக்கு நாங்கள் அடிபணிவது, அவனை பார்க்க வேண்டும் என்று நினைப்பது எந்த வகையிலெல்லாம் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது உணர்வதற்காக சொல்கிறேன். நினைத்து பாருங்கள், நமது வாழ்க்கையில் நாம் கஷ்டப்பட்டு நெருக்கமான சூழ்நிலையில் கண்ணீர் வடிக்கக்கூடிய இடங்களெல்லாம் அல்லாஹு தாலாவுடைய உதவியை நாம் கண்டிருக்கிறோமா இல்லையா? அல்லாஹு தாலாவுடைய உதவி ஒவ்வொரு மனிதனும் கண்டிருக்கிறான், அவருடைய தரங்களுக்கு ஏற்ப கண்டிருக்கிறான். எத்தனையோ இடங்கள்ல அல்லாஹு தாலா எனக்கு இப்படி ஒன்று தந்துட்டானே நினைச்சு நம்ம என்ன செய்திருக்கிறோம், மகிழ்ச்சி அடைந்திருக்கிறோம். இது நம்ம அன்றாடம் செய்கின்ற இபாதத்தோடு சம்பந்தப்பட்டதா? இல்லை. எதனால மகிழ்ச்சி அடைந்தோம்? அல்லாஹ் செய்த உதவி, அல்லாஹ் எங்களுக்கு நீக்கிய கஷ்டம், அல்லாஹ் எனக்கு தந்த உயர்வு, அல்லாஹ் எனக்கு தந்த நல்ல சூழல், இப்படி நினைத்து ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையில இருக்கும். இப்படிப்பட்டவன் உள்ளத்துல என்ன இருக்கணும், இதையெல்லாம் செஞ்சவனை நான் பார்க்கணும் இருக்கணுமா இல்லையா? இதையெல்லாம் செய்தவனை நான் பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறோமா? இதையெல்லாம் செய்தவனை நான் விரும்ப வேண்டும் என்று நினைக்கிறோமா இல்லையா? அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்றான், குல் இன் குன்தும் துஹிப்புனல்லாஹ், மஹப்பத் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ்வை நீங்கள் விரும்புகின்றவர்களாக இருந்தால் அப்படின்னா சொர்க்கத்துடைய மஹப்பத்தை விட எது மஹப்பத் அதிகமாக இருக்க வேண்டும், மஹப்பத்துல்லாஹ், அல்லாஹ்வை நேசித்தல். எப்ப அல்லாஹ்வை நேசிப்போம், அல்லாஹ்வுடைய நேசம் எங்களுக்கு எப்பொழுது வரும், அல்லாஹு தஆலா அதுக்கான வழியை சொல்றான், அல்லாஹ் உங்களே விரும்பணும்னா எப்படியும் நல்லா வழியை சொல்றான். ஆனா இந்த இடத்துல சிந்திக்க வேண்டியது அதல்ல, அல்லாஹு தஆலாவை நேசம் என்கின்ற அந்த சிந்தனை எங்களுக்கு எப்பொழுது ஏற்படும், இந்த உலகத்திலே நாம் பட்ட கஷ்டங்கள் சூழல்கள் இதெல்லாம் இதில் இருந்து அல்லாஹ் எங்களை எப்படி உயர்த்தினான், எங்களை எப்படி கண்ணியப்படுத்தினான், தனிமேல நான் அல்லாஹுவை நினைத்து ரஜுலுன் ஜக்கரல்லாஹ ஹாலியன் ஃபஃபாலத் ஐநாஹு, தனியே இருந்து அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தி அல்லாஹுவை ஞாபகப்படுத்தி கண்ணீர் வடிக்கிறான். எதற்காக வேண்டி தனிமையிலிருந்து அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தி கண்ணீர் வரும், வெறும் இபாதத்துக்கள், அதாவது ஐந்து நேர தொழுகை, நோன்பு, ஜகாத், இவைகள் மட்டும் தான் நம்ம அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய வணக்கம் என்கின்ற சிந்தனை போக்கில் இருந்தால் இந்த அழுகை வராது. எப்போ வரும், தனிமையில் நின்று அல்லாஹ் எனக்கு எவ்வளோ செஞ்சுக்கிறான், அல்லாஹு தாலா எனக்கு எவ்வளோ கொடுத்துருக்கிறான், இத்தனை கஷ்டங்களெல்லாம் அல்லாஹ் என்னை நீக்கி இருக்கிறான், நான் இன்றைக்கு இந்த நிலையில் இருப்பதற்கு என்ன காரணம், ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்கலாம். அப்படி சிந்திக்கிற நேரத்தில் அப்படி இருந்து நான் இவ்வளோ பாவம் செஞ்சுக்கிறேனே, இவ்வளோ அல்லாஹு தாலாவுக்கு நான் எனது முரணாக நடந்திருக்கிறேனே என்று நினைத்தால் அந்த மஹப்பத்தின் காரணமாகத்தான் அழுகை வரும். இறைவன் மீது இறையால் அவனுக்கு இப்படி நான் செய்து விட்டேன் என்று அந்த நேசம் இருக்கிறது, அந்த நேசத்தின் விளைவாகத்தான் என்ன செய்யும், அந்த கண்ணீர் வரும். அதற்காக வேண்டிதான் அல்லாஹ் என்ன செய்யற, நிழல் கொடுக்கிறான்றதை பார்க்கிறோம். அல்லாஹு தாலா நாளை மறுமையில் அதற்காக வேண்டி நிழல் கொடுக்கிறான் பார்க்கிறோம். எனவே வரிதுவானும் மினல்லாஹி அக்பர், அல்லாஹ்வுடைய திருப்தி தான் எனக்கு பெரிது என்று நினைக்கக்கூடிய அந்த எண்ணம், அந்த மனப்பாங்கு எப்பொழுது எங்களுக்கு வரும் என்றால், இதனுடைய திருப்தியுடைய ஆழ்ந்த அகல விளக்கங்கள் நம்மளுக்கு தெரிய வேண்டும். அல்லாஹ் ஒருவனை திருப்திப்பட்டு விட்டால் அதுக்கு பிறகு அவனோட லைஃப் எப்படி இருக்கும், அல்லாஹ்வுடைய திருப்தி ஒருத்தன் அடைந்து விட்டால் அவனது வாழ்க்கை எப்படி இருக்கும் என்கின்ற அமைப்புல தான் நாங்கள் வந்து இதை சிந்திக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இதை நாம் சிந்தித்தோம் என்று சொன்னால், வரிதுவானும் மினல்லாஹி அக்பர் என்ற பகுதியோடு சிந்தித்தோம் என்று சொன்னால், நான் இப்போ சொல்லக்கூடிய சில இபாதத்துக்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இபாதத்துக்கள், அதுபோல அதாவது நபித்தோழர்களுடைய இபாதத்துக்கள், தாபீன்களுடைய இபாதத்துக்கள், தபா தாபீன்களுடைய இபாதத்துக்கள், இந்த வணக்க வழிபாடுகளில் ஓடி இருந்த அந்த உள் அர்த்தத்தை நாம் என்ன செய்வோம், புரிந்து கொள்வோம். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கெல்லாம் தெரிந்த செய்தி, ஒரு இரவு என்ன செய்தார்கள், மிக நீண்ட நேரமாக வணங்கி கொண்டிருந்தார்கள். நாம் தெரிந்த செய்தி எந்த அளவுக்கு வணங்கி கொண்டிருந்தார்கள், பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நிலையை பார்த்து இறக்கப்பட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நிலையை பார்த்து இறக்கப்பட்டார். எங்க தொழுது கொண்டிருந்தாங்க, பள்ளியிலே இல்லை, வீட்டில் தொழுது கொண்டிருந்தார்கள். வீட்டில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டிருந்தார்கள். யாருக்கு தெரியும், மனைவிமார்களுக்கு மட்டும்தான் எனது தெரியும். அப்படி தொழுது கொண்டிருக்கிறார்கள், அழுது கொண்டிருக்கிறார்கள். பிலால் ரதியல்லாஹு தெரிய வந்த காரணம், முஅத்தின் அவர் அனுமதி கேட்டுவிட்டு என்ன செய்வார், அவர் அதான் சொல்வதற்காக போவார். அதனால் அவருக்கு தெரிய வந்தது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனுடைய திருப்திக்காகத்தான் இந்த இபாதத்துக்களை செய்கிறான். இரண்டு அதாவது புரிந்து கொள்ள இரண்டு வழி இருக்குது. ஒன்று, மக்களுக்கு மத்தியில் அதை செய்யலை, பள்ளியில் போய் என்ன செய்யலை, அதை செய்து கொண்டிருக்கல. அப்படின்னா என்ன திருப்தி, யாருடைய திருப்தி தேவைங்க, அல்லாஹ்வுடைய திருப்தி தேவை. இரண்டாவது, இவ்வளவு நீண்ட நேரம் வணங்கியது. அப்ப பிலால் ரதியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் ஏன் இந்த மாதிரி இபாதத்தை செய்கிறீர்கள், இந்த மாதிரி நீண்ட அளவுக்கு உங்களுடைய கால்கள் வீங்குகின்ற அளவுக்கு இபாதத்தை செய்கிறீர்கள். ஏன்னா ரசூலுல்லாஹ் கால் வீங்கி இருந்தது, பிலாலெல்லாம் கால் வீங்கன்னு சொல்லி கேட்கல, நான் விளக்கத்துக்கு சொல்றேன், காலெல்லாம் வீங்கிருக்கு, இந்த அளவுக்கு பெரிய இபாதத்தை செய்றீங்களே, அல்லாஹுத்தால உங்களது முந்திய பாவங்கள் பிந்திய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து விட்டானே, ஏன் இவ்வளவு நீங்க கஷ்டப்படுறீங்க அப்படின்னு கேட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி என்ன சொன்னாங்க பாத்தீங்களா, நன்றியுள்ள ஒரு அடியானாக இருக்க வேண்டாமா. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்துல இருந்ததெல்லாம் மஹப்பத், என்னன்னா அல்லாஹ் எனக்கு இவ்வளவு செய்திருக்கிறான், அல்லாஹு தஆலா எனக்கு இவ்வளவு செய்திருக்கிறான், நான் என்ன செய்தேன் என்கின்ற அந்த நன்றி உணர்வு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இபாதத் செய்ய வைத்தது. ஆனால் நபி அவர்கள் இரவில் தொழுவது கடமை, ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தன் லக், நீங்க வந்து உங்களுக்கு உபரியான ஒரு கடமை இரவில் தொழுவது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்திருக்கலாம், அந்த இரவுல தொழ வேண்டிய தொழுகை 11 ரக்காத்தை ஒரு மணி நேரத்தில் முடிச்சா கடமை முடிச்சு, கடமை என்ன செய்து விட முடிந்து விட அல்லாஹ் குற்றம் பிடிக்க போறதும் இல்லை. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவிலிருந்து சுபஹு வரைக்கும் கண்ணீர் வடித்து தொழுது கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம் என்று கேட்டது என்ன சொன்னார்கள், அஃபலா குனு அப்தன் ஷகூரா, இது கடமை அல்ல, கடமையின் தாண்டிய தொழுகையும், நான் ஒரு நன்றி உள்ள அடியானாக இருக்க வேண்டாமா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இதுதான் இங்கு வித்தியாசம். நாம் தொழுகிறோம், அதாவது நாங்கள் இறைவனை வணங்குகிறோம், வணங்கி விட்டு வணங்கி விட்டோம் என்று சந்தோஷப்படுகிறோமே, அதெல்லாம் என்ன தொழுகை தெரியுமா, கடமைகள். லுஹர் தொழுதுட்டோம் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சந்தோஷப்படுறது எது தெரியுமா, கடமையான தொழுகை. சுபகு தொழுது விட்டோம் அல்ஹம்துலில்லாஹ், எதுல சந்தோஷப்படுறோம், கடமையை செய்ய கிடைச்சதே அதுல நம்ம சந்தோஷப்படுகிறோம். அல்லாஹு தஆலாவுக்கு மிகவும் விருப்பமானது கடமையான தொழுகையாக இருந்தாலும், அஃபலா அகூனு அப்தன் ஷகூரா, நான் நன்றியுள்ள ஒரு அடியானாவாக இருக்க வேண்டாமா என்று கேட்கக்கூடிய அருகதைக்கு எப்போ வருவோம், அதையெல்லாம் தாண்டி நாம் இறைவனுக்கு வணங்குகிறோமே அந்த நேரத்தில் தான். பாருங்க ரசூலுல்லாஹோட வார்த்தையை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை இன்பத்தோடு செய்திருக்கிறார்கள், லைத்து செய்திருக்கிறார்கள். ஆதாரத்தை பாருங்க, இறை வணக்கத்தை, அரிஹ்னா யா பிலால் பிஸ்ஸலா, பிலாலே எங்களுக்கு தொழுகையை கொண்டு ராகத்து தாருங்கள், தொழுகையை கொண்டு எங்களுக்கு நிம்மதி தாருங்கள் என்று பிலால் ரதியல்லாஹு அன்ஹு சொல்லுங்க. அப்படின்னா என்ன, அதான் சொல்லுங்க இடத்துக்கு எப்படி சொல்றாங்க, அரிஹ்னா யா பிலால் பிஸ்ஸலா, பிலாலே எங்களுக்கு தொழுகை மூலம் ராகத்து தாருங்கள், நிம்மதி தாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு தொழுகை விருப்பமாக்கப்பட்டிருக்கிறது, தொழுகை விருப்பமாக்கப்பட்டிருக்கிறது, குர்ரத்து அயின், கண் குளிர்ச்சி எனக்கு தொழுகையில் தரப்பட்டிருக்கிறது. கவலை வேதனைகள் அந்த மாதிரி வந்த உடனே ரசூல் எங்க போயிருவாங்க, தொழுவதற்கு போய் விடுவார்கள். என்ன என்ன விஷயத்தை ரசூல் அதுல வழங்குறாங்க, வெறும் காரணிகளாக இந்த இபாதத்துக்களை பார்க்கல, அதான் அர்த்தம். வெறும் காரணிகளான நாங்க எப்படி பாக்குறோம் தெரியுமா, 2.5 தொழுது இப்படி கேட்டால் எங்களுக்கு கவலைகள் போய்விடும், ரீசன். அதனால போய் என்ன செய்யறது, 2.5 தொழுதமானு சரியா பாத்துக்கிறது, நம்ம அதுக்குரிய திக்கிற செய்தமானு பாத்துக்கிறது, போய்விடும், இப்ப அது வரணும், அவ்வளவுதான். எது வரணும், ரீசனை செஞ்சாச்சு, ரிசல்ட் வரணும். இப்படி இபாதத்தை பார்க்கல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி நினைக்கிறாங்கன்னு சொன்னால், யாரெல்லாம் யார் இந்த உலகத்தில் இந்த கவலைகளை ஏற்படுத்துவதற்குரிய அத்தனை விஷயங்களை கையில வைத்திருக்கிறான், அல்லாஹு ரப்பல் ஆலமீன். அவனுக்கு முன்னால போய் நான் அழுது அவன்கிட்ட கேட்டான், அவன் தான் இதை நீக்கக்கூடிய எல்லா ஆற்றலும் அவன்கிட்ட இருக்குது, அவன்கிட்ட தான் நான் சுஜூத் செய்யணும், இந்த உலகத்தில் எவனும் அதுக்கு தகுதி இல்லாதவன் என்கின்ற மனநிலையோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிரார்த்தனை இருந்தது என்பதற்கு அது ஆதாரம். இதுக்கு அதுக்கு வித்தியாசம் இருக்குது, யார் இந்த வார்த்தையை சொல்கிறாரோ அவருக்கு இது நீங்கும் அப்படி என்று சொல்ற நேரத்தில் அந்த வார்த்தையை சொல்றாச்சு நீங்கிறத எதிர்பார்த்து கண்டிக்கிறது, இது வேற. இன்னொன்றைக்கு என்ன, இந்த வார்த்தை சொல்லிவிட்டால் நீங்கும் என்ற யாருடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய வார்த்தை. எங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்திருக்கிறார்கள், அதனுடைய ஆழ அர்த்தங்கள் என்ன, அதை உள்வாங்கி சொல்லி அல்லாஹ்விடத்தில் அழுது கேட்டு உள்ளம் சம்பந்தப்படுத்த இறைவனோட இது வேறு. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடையதில் இருந்தது என்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இருந்தார்கள் என்றால், இது சந்தோஷமான நேரம் என்று சொல்லலாம். பயங்கரமான சூழ்நிலைகள் ஏற்பட்டால் உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது போவார்கள் வருவார்கள் ஒரு நிலையில இருக்க மாட்டாங்க. அப்ப ஆயிஷாரெல்லாம் கேட்கிறாங்க, ஏன் நீங்கள் தடுமாற்றம் அடைகிறீர்கள், இந்த மாதிரி மலை மேகத்தை கண்டு ஏன் தடுமாற்றம் அடைகிறீர்கள்? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதை ரஹ்மத் என்ற ஒரு சமுதாயம் நினைச்சது, ஆனா அல்லாஹு தஆலா அதுல என்னது தண்டனையை கொண்டு வந்து அவர்களை அழித்தான். அதனாலதான் நான் என்ன செய்கிறேன், பயப்படுகிறேன் சொன்னாங்க. எந்த அளவுக்கு இரையச்சம் கூட இருக்குமோ அந்த அளவுக்கு அச்சம் வரும். எந்த அளவுக்கு இரையச்சம் கூட இருக்குமோ அந்த அளவுக்கு இயற்கை மாற்றங்களை பத்தி அச்சம் வரும். இரையச்சம் இல்லாதவர்கள் என்ன செய்வாங்க, இடியே உளுந்தாலும் அச்சம் இல்லாத மாதிரி இருப்பாங்க. அதுக்கு தைரியசாலின்னு அர்த்தம் அல்ல, அறிவில்லைன்னு அர்த்தம். அல்லாஹு தஆலா சொல்றான், மறுமையினால ஈமான் கொள்ளாதவர்கள் அது அவசரமா வரணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் யார் அதை ஈமான் கொண்டார்களோ அவர்கள் அதை அஞ்சி கொண்டிருக்கிறார்கள். அப்படி இல்மு கூட கூட அச்சமும் என்ன செய்யும், கூடும். அச்சம் இல்லாதக்கான பெரிய தைரியம் அர்த்தம் அல்ல, அறிவில்லைன்னு அர்த்தம். என்ன அர்த்தம், அறிவு அவர்களிடத்தில் இல்லை என்பது அர்த்தம். இப்ப எனவே எந்த அளவுக்கு எங்கள்கிட்ட அறிவு கூடுகிறதோ அந்த அளவுக்கு இந்த இபாதத்தில் ஒரு இன்பம் ஏற்படும் சகோதரர். எப்பொழுதும் இதை ஒரு காரணிகளாகவும் சடங்குகளாகவும் சம்பிரதாயங்களாகவும் இபாதத்தில் என்ன செய்யக்கூடாது, நம்ம ஈடுபடக்கூடாது. இது இந்த உலகத்தில் எல்லா காரியங்களும் யார கையில் இருக்குது, இறைவனுடைய கையில் இருக்கிறது. அவனை நெருங்குகின்ற பொழுதுதான் அவன் எங்களை என்ன செய்கிறான், நெருங்குகின்றான் என்கின்ற உணர்வோடு நாம் என்ன செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும். ஹுதைஃபா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஆழ்ந்த இபாதத்தை பற்றி ஒரு செய்தியிலே சொல்கிறார்கள். எப்படி என்று சொன்னால், ஒரு முறை நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால தொழுதேன். சூரத்துல் பக்ராவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினார்கள். அப்போ நான் மனதுக்குள்ள சொல்லிக்கொண்டேன், 100 வசனம் ஓதிட்டு ருக்கு செஞ்சிருவாரு, 100 வசனம் ஓதிட்டு ருக்கு செய்வாரு அப்படின்னு நான் நினைத்து கொண்டேன். இப்ப நம்ம அதாவது ஹல்லா தாக்க ஓதி நான் நினைக்கிற மாதிரி 5 வரியில ருக்கு செஞ்சிருவாரு, நம்ம அப்படிதான் அவனோட தக்குவாக்கு ஏற்ற மாதிரி தான் நினைப்போம். நம்ம சூரத்துல் பக்ராட லெவலுக்கு எல்லாம் இப்ப எங்கட உள்ளங்கள் இல்ல, அம்மையை ஓதினா யாரா அம்மா ஜிசு ஓதினா என்ன அம்மா சூரா ஓதினா 5 வரியில இவர் ருக்கு செஞ்சிருவாரு நினைக்கிறேன் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கு மேல ஓதினா பெருசா ஓதிட்டாரு. ஏன், அது எங்களுடைய நிலைமை, எங்களுடைய மனநிலைமை. உதைவாரதுல அவருடைய இறையச்சத்துக்கு ஏற்ப 100 ஓதிட்டு என்ன செய்வாரு, ருக்கு. என்ன அதே சொல்லிக்கலாம் தெரியுமா, உடனே எதிரி எடுத்துருவாங்க அப்படி தெரியுமா, உதைவா அப்படி நினைச்சுதானே இருக்கிறாரு அப்படின்றது. அப்படி இல்லை, உதைவா நினைச்சது 100, நம்ம நினைச்சது 10. நம்ம நினைச்சது 10, உதைவாரதுல அவங்க நினைத்தது 100 வசனங்கள் ஓதிட்டு அவர் ருக்கு செஞ்சிருவாரு, அது அவருடைய இறையச்சம். அப்ப அந்த மாதிரி நினைக்கிறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்மல பக்ரா ஓதி முடிச்சிட்டாரு, சூரத்துல் பக்ரா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி முடிச்சிட்டாங்க. குல்து இந்தல் மிஅத்தானியா, இல்ல இல்ல 100 முடிச்சிட்டாரு. அதுக்கு பின்னால நான் நினைச்சேன், அப்ப 200ல் அவர் என்ன செஞ்சிருவாரு, முடிச்சிருவாரு. அங்க கூட 110 நினைக்கல ஹுதைஃபா, 200ல் என்ன செஞ்சிருவாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முடிச்சிருவாங்க நினைச்சாரு. ஃபஅக்மல 200 முடிச்சிட்டாரு. ஹத்தா ஹதம சூரத்துல் பக்ரா பிரக்கா, ஒரு ரக்காத்துல சூரத்துல் பக்ரா ஓதி முடிச்சிட்டாங்க ரசூலா, ஒரு ரக்காத்தில் சூரத்துல் பக்ராவை ஓதி முடித்து விட்டார்கள். சும்ம ரக்கா, பின்னர் ருக்கூ செய்தார்கள். ஃபகான ருக்கூஹு நஹ்வம் மின் கியாமிஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நின்று சூரத்துல் பக்ராவை ஓதினால் எவ்வளவு நேரம் ஏற்படுமோ அதே அளவுக்கு ருக்கு இருந்தது, அதே அளவுக்கு ருக்கு இருந்தது. அதுக்கு பிறகு அதாவது வேறொரு அறிவிப்புல எப்படி வருது என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது பக்ரா ஓதிட்டு ருக்கு செஞ்சாங்கன்னு வருது அப்படி வரல, அந்த அறிவிப்புல பூர்ணமாக வருது. எப்படி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்ரா ஓதி விட்டு ருக்கு செய்யவில்லை, மறுபடி சூரத்து நிசா ஓதுறாங்க, மறுபடி சூரத்து ஆல் இம்ரான் ஓதினாங்க, சூரத்து நிசா ஆல் இம்ரானை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதினாங்க, பின்னர் மாஇதாவை ஓதினார்கள், பின்னர் அண்ணாமை ஓதினார்கள். இது ஒரே ரக்காத்தில் இல்லை, அதாவது 3 ஒரே ரக்காத்தில், அதுக்கு பின்னால ஃபி அர்பை ரக்காத்தின், மொத்தமாக இவைகள் 4 ரக்காத்துக்கு என்ன செஞ்சது போச்சு. எது, சூரத்துல் பக்ரா, சூரத்துல் நிசா, ஆல் இம்ரான், மாஇதா, அன்ஆம். இதுதான் கொஞ்சம் பேருக்கு ரமதானில் ஓதி முடிக்கிற லட்சியம், எது இந்த 5 சூரா தான். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 ரக்காத்தில் என்ன செய்தார்கள், ஓதி முடித்து விட்டார்கள், பின்னர் ருக்கு செய்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், சவுதா ரதியல்லாஹு இருக்கிறாங்களா, கொஞ்சம் நகைச்சுவையான பெண்மணியாக இருந்தாங்க, அவர்கள் என்ன சொல்றாங்கண்ணா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட, நான் நேத்து உங்களுக்கு பின்கால தொழுதேன், மூக்கால ரத்தம் வந்துருமோன்னு நினைச்சேன். நாங்கள் ரசூல்லா கிட்ட சொன்னாங்க, எப்படி மூக்கால எனக்கு ரத்தம் வந்துருமோன்னு நினைச்சேன். அவ்வளோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் நீண்ட நேரம் ருக்கு செய்தார்கள். சவுதா ரதியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் நகைச்சுவாக என்ன செய்வாங்க, பேசுவாங்க, அந்த நேரத்தில் இதை சொன்னார்கள். அப்படின்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு நீண்ட நேரம் வணங்கக்கூடியவர்களாக இருந்தார், இவ்வளவு நீண்ட நேரம் வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதுல நான் அந்த அளவுக்கு நமது வணக்கம் இருக்கணும் என்பதற்காக இந்த செய்தியை சொல்லலை. எதற்காக சொன்னேன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அக்மலுல் ஹல், எல்லா விதத்திலும் அல்லாஹு தஆலா அவரை பரிபூர்ணமாக படைச்சிருந்தான். அந்த பரிபூர்ணத்துவம் உள்ளவர் கொஞ்சமாக வணங்கினா போதும் என்று நினைக்கிற நம்ம பார்வையில் நினைச்சு பாருங்க, எல்லாம் இருக்குது, சொர்க்கன் கன்ஃபார்ம், எல்லா வகையிலும் அவருக்கு எல்லாமே நிச்சயம், அல்லாஹு தஆலா நெருக்கம் உள்ளவர், அப்போ விவாதத்தை குறைச்சா சரிதானே. ஆனால் அவர் ஏன் வணங்கினார் தெரியுமா, இறைவனுடைய திருப்தி கிடைத்த ஒரு மனிதர் தொடர்ந்து வணங்குவார், அந்த இன்பம் கிடைத்த மனிதர் அதை விட்டு பின்வாங்க மாட்டார். அவர் அதுல இன்பம் கண்டுட்டாரு. இன்பம் கண்டதனால அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைத்திருந்தும், சொர்க்கம் நிச்சயமாக இருந்தும், எல்லா வகையில இறைவனோட தொடர்புள்ளவராக இருந்தும், நேரடி வகி இறங்கக்கூடியவராக இருந்தும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல கஷ்டங்களை இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு இவ்வளவு நெருக்கமானவராக இந்த அனுபவித்தவராக இருந்தும் வணக்கத்தில் அவருக்கு இன்பம் இருந்தது. வணங்கணும், நிறைய தொழணும், நிறைய நோன்பு வைக்கணும் என்கின்ற அளவில் ரசூலுல்லாஹி ஆர்வப்பட்டார்கள் என்றால், இந்த ஆர்வத்தை இயக்கிய ஒரே ஒரு காரணி அது இறை திருப்தி. அந்த இறை திருப்தியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இன்பம் கண்டுட்டாங்க. அதனால அவங்களுக்கு தொழுகையை விட இயலாது. ஒன்று தொழுதுட்டு பக்ரால ருக்கூ செய்யுமா, இல்ல இன்னும் தொழுவோம், இன்னும் தொழுவோம். அன்புள்ள சகோதரர்களை, வித்தியாசம் பண்ண உள்ளத்தை அளப்பதற்காக சொல்கிறேன், நமது மனநிலை எப்படி இருக்கும்? பக்ராவை நம்ம ஒரு 100 வசனம் இன்றைக்கு ஓதணும்னு நம்ம நினைப்போம். 50 ஓதின நேரத்தில் மனசு சொல்லிடும், இன்றைக்கு 50 போதும், இன்றைக்கு 50 போதும், நம்ம ஒரேடி அப்படி ஓதக்கூடாது. இல்ல மனசு அவரை என்ன சொல்லுவோம், இன்னொரு 20 ஓது, இன்னொரு 75 போகண்டு. இப்படி போராடித்தான் 75 வருவோம். எப்படி போராடி 75 வருவோம்? ரமலான் ஃபுல்லா நம்ம ஒரு குர்ஆனை முடிப்போம்னு நினைச்சிருப்போம், ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸ் நினைப்போம், அதுக்கு வழியெல்லாம் பார்த்திருப்போம், எதுல வாட்ஸ்அப்ல பார்த்திருப்போம், ஃபேஸ்புக்கில் பார்த்திருப்போம், இப்படித்தான் ஓத வேண்டும் பண்ணி அதெல்லாம் சேவ் பண்ணி வச்சு இப்படித்தான் ஓதணும்னு 3 செய்திருப்போம். 4வது நாள் நம்ம ஓதுவோம், எப்படி ஓதுவோம் தெரியுமா? ஓதணும்னு முடிவெடுத்தோம், எப்படியாவது இதை செய்யணும், எவ்வளவு கஷ்டப்படுத்தி வருத்தி எப்படியாவது முடிக்கணும் என்பது. ஒரே நேரத்தில் முடிச்சவர் அன்றைக்கு 5 நேரம் 10 நேரம் கஷ்டப்பட்டு ஒரு மாதிரியா முடிச்சிருவாரு. இது எப்படித்தான் இந்த முழு ரமலான என்ன ஓதி முடிக்க போறோம்னு பெரிய பாரமெல்லாம் என்ன செய்யும் உள்ளத்தில் இருக்கீங்க. எதனால வருது தெரியுமா? அது வரும், எல்லோருக்கும் வரும். அது ஏன் வருது தெரியுமா? எல்லாம் நம்ம இறை திருப்தியில் காணக்கூடிய அந்த இன்பத்தை இன்னும் காணல. நம்ம அதை கண்டவன் வைங்க, நம்ம ஒரு ஜூஸ் வாங்க, இன்றைக்கு 2 முடிப்போம், இன்றைக்கு என்ன செய்வோம் 3 முடிப்போம். இது எங்களோட வாழ்க்கையில வந்திருக்கிறது. எல்லா கட்டத்தில் இல்லாட்டி ஒரு சில கட்டங்கள் என்ன செய்திருக்கும், வந்திருக்கு, நிறைய செய்திருப்போம். அது ஏன் எங்களால் தொடர முடியவில்லை என்கின்ற அந்த இடத்தை நம்ம பிடிச்சுக்கொள்ளணும். அது இறை திருப்தியுடைய அந்த இன்பம், இறைவன் என்கின்ற நம்ம எங்கெல்லாம் சோர்வடைகிறோமோ அங்கு இறைவனை ஞாபகப்படுத்துகின்ற அந்த இன்பத்தை நம்ம காணாதான் அதுக்குரிய காரணம். அன்புள்ள சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, அதாவது பத்ர் யுத்தத்திலே மிக்தாத் ரழியல்லாஹு அன்ஹு கண்ட ஒரு செய்தியை சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க, வலக்கத் ரஅய்துனா வமா ஃபீனா இல்லா நாயிம். பத்ர் யுத்தம் அன்று இரவு எல்லோருமே தூங்கி கொண்டிருந்தார்கள். யுத்தம் நாளைக்குண்டா, இன்றைக்கு நம்ம ஸ்டடியா இருக்கணும், எல்லாருமே தூங்குவாங்களா இல்லையா? தூங்கி கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் குல்லுனா நிம்னா மின் சித்தத்தில் மாரக்கா, அதாவது இந்த மாரக்கா இந்த யுத்தத்துடைய அந்த கடுமையை நினைத்து எல்லோரும் தூங்கி இருந்தோம். கைர ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர, ஃபஇன்னஹு கான தஹ்த ஷஜரத்தின் யுஸல்லி வயபுகி ஹத்தஸ் ஸபாஹ், ஒரு மரத்துக்கு கீழ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டு அழுது கொண்டு சுபஹு வேளை வரைக்கும் இருந்தார்கள். சுபஹு வேளை வரைக்கும் இருந்தார்கள். வாக்கு அல்லாஹு அல்லாஹு தஆலா சொல்றான், இத் யஅதுக்குமுல்லாஹு இஹத தாஇஃபதைனி அன்னஹா லகும், உங்களுக்கு 2 கூட்டங்களில் ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைக்கும்னு அல்லாஹ் வாக்களிச்சிட்டான். அந்த வாக்கில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இரவு தொழுகிறாங்கடா, எவ்வளவு பெரிய இன்பம் இருந்திருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்க முடிகிறது, அழ முடிகிறது. எந்த அளவுக்குண்டா அபூபக்கர் எல்லாம் வந்து, அல்லாஹ்வின் தூதரே போதும், கஃபாக முனாஷதுக்க ரப்பக், உங்களது இறைவனோடு நீங்கள் கேட்கக்கூடிய இந்த விசா இந்த கேள்வி போதும், அல்லாஹு தஆலா உங்களுக்கு நல்லதைத்தான் தருவான் வாக்கு. அது அபூபக்கர் எல்லாம் சொல்லி எழுப்பாட்டுகின்ற நிலைமையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், வணங்கினார்கள் என்பது இன்பத்தின் காரணம், கடமை அல்ல, இன்பத்தின் காரணமாக ஏற்பட்ட விளைவு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹி அப்துல்லா இப்னு மசூத் சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இரவில் ஒரு வசனத்தை ஓதி தொழுது கொண்டே இருந்தார்கள். ஒரே வசனம், ஒரே வசனத்தை ஓதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள். என்ன வசனம் தெரியுமா? இன் துஅத்திபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக் வஇன் தஃஃபிர் லஹும் ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம். யா அல்லாஹ், நீ அவர்களை தண்டிப்பாயானால் அவர்கள் உனது அடியார்கள், உனக்கு தண்டிக்க ரைட் உண்டு, உனக்கு உரிமை உண்டு. ஆனால் நீ மன்னிப்பா என்று சொன்னால் நீ கண்ணியமானவன், நீ வந்து ஞானமுடையவன் என்ற வார்த்தையை சொல்லி சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது தொழுதார்கள். எப்படி சொல்றாங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுல வருது எப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் சமுதாயத்துக்கு பத்தி துவா கேட்டார், தன் சமுதாயத்தை பற்றி துவா கேட்டார். அந்த வார்த்தை தான் இது, ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் கேட்டதை சொல்லி என் சமுதாயத்துக்கு என்ன அப்படி என்று சொல்லி ஒரு இரவு முழுதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்காக இல்லாமல் தன் சமுதாயத்துக்கு அழ முடிகிறது என்றால் நம்ம நினைக்கிற நேரத்தில் எப்படி கஷ்டமா இருக்கும். நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த சம்பவத்தை, நம்ம என்ன நினைக்கிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்பம் எப்படி எவ்வளவு தொழுதிருக்கிறாங்கன்னு நினைக்கிறோம். நம்ம உள்ளத்துக்குள்ள வரல, ஏன் வரல தெரியுமா? நம்மளால சாத்தியமில்லை, நம்மளுக்கு விளங்குது, எங்களால் எங்களுக்கு சாத்தியமில்லைன்னு விளங்குது. ஆனா நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்ல வருகின்ற மெசேஜ் அதுவல்ல, எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சாத்தியமானது என்பது, எப்படி இன்பம் அவங்களுக்கு அந்த இடத்துல கிடைத்தது என்பதை தான். அவ்வளவு நேரம் நின்று தொழுகிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த அளவுக்கு என்று சொன்னால் அந்த செய்தியில வருது, ஹத்தா சஜத வபகா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசனத்தை ஓடி தொழுது கொண்டே இருந்தார்கள். சுஜூதில் விழுந்த நேரம் கண்ணீர் விட்டு அழுதார்கள். அழுது கொண்டு என்ன சொன்னார்கள்? அல்லாஹும்ம உம்மதி, அல்லாஹும்ம உம்மதி, யா அல்லாஹ் எனது சமூகம், யா அல்லாஹ் எனது சமூகம். அப்படின்னா என்ன? எங்களை பற்றியும், இதுக்கு முன்னால் சென்றவர்களை பற்றியும், இதுக்கு பின்னால் வரக்கூடியவர்களை பற்றியும், யா அல்லாஹ் எனது சமூகம், என் சமூகத்தை காப்பாற்று என்ற அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் இருந்தார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா இவ்வளவு நெருக்கமான அந்த வணக்கத்திற்கு விளைவாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹு தஆலா அனுப்புகிறான். அனுப்பி நபியர்களிடத்திலே சொல்ல சொல்கிறான், உங்களது சமுதாயத்தில் விஷயத்தில் உங்களுக்கு நாம் திருப்தியை தவிர வேற எதுவும் தரமாட்டோம், உங்களை நாம் கவலைப்படுத்த மாட்டோம், உங்கள் சமுதாயத்தில் நீங்கள் சந்தோஷம் அடைவீர்கள், நாம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயத்தை வைத்து நீங்கள் திருப்தி அடைவீர்கள், கவலைப்பட மாட்டீர்கள். அல்லாஹு தஆலா உடனே இந்த துவாவை கபூல் செய்தான் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இது எதனால கிடைக்கும்? நம்ம அல்லாஹு ரபுல் ஆலமீனை பொறுத்த வரைக்கும் எங்கள் உள்ளத்திலிருந்து எதை பார்க்கிறான் தெரியுமா? நீங்கள் எந்த அளவுக்கு நெருங்குகிறீர்கள் என்பதை தான் அல்லாஹு தஆலா பார்க்கிறான். அல்லாஹு தஆலாவுடைய பண்புகள்ல உண்டு என்ன? அசீஸ். அல்லாஹு தஆலா அசீஸ். அசீஸ்னா என்ன? கண்ணியமானவன். கண்ணியமானவன்டா என்ன தெரியுமா? அதுக்கு பல விஷயங்கள் நம்ம எடுக்கலாம். ஒன்று என்ன தெரியுமா? வேண்டாம்டா தரமாட்டான், அவன் கண்ணியமானவன். நீங்க வேணான்னு சொல்றீங்கன்னு வைங்களேன், நம்ம வாழ்க்கையில் எத்தனை காண்றோம்? நீங்க ஒரு ஆசையா ஒரு ஆளுக்கு அன்பளிப்பு கொடுக்குறேன் வைங்களேன், இது எனக்கு வேணாண்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? திருப்பி தாங்கன்னு எடுத்துட்டு போயிடுவோம். ஏன்? இஸ்ஸத் எங்கட உள்ளத்துல என்ன செய்யும்? ஒரு இஸ்ஸத் இருக்கும். வேண்டாம் என்றவனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மனநிலை செய்யாது, அது இஸ்ஸத்துடைய ஒரு விளைவு. அது யாருக்கு இஸ்ஸத் இருக்கிறதோ, யாருக்கு கௌரவம் என்ற அந்த உணர்வு இருக்கிறதோ, அவன் கொடுக்கிற நேரத்தில் அதை விரும்பி வாங்கினா தான் அவனுடைய சந்தோஷம் என்ன செய்யும்? இருக்கும். அதை ஒருவர் என்ன செய்யறார்? இது மாதிரி எனக்கு நிறைய இருக்கு சார், நீங்க தாரணத்துக்காக எடுக்கிறீங்கன்னா இஸ்ஸத் என்ன செய்யும்? பாதிக்கும். பாதிக்குமா இல்லையா? அதான் இஸ்ஸத்துடைய விளைவுகள் உண்டு. அல்லாஹு தஆலா அசீஸ், அல்லாஹ் கண்ணியமானவன். நீங்க வேண்டான் இருக்கீங்க உங்களுக்கு தரமாட்டான். நீங்க வேண்டாம்னு சொல்ற நேரத்தில் அல்லாஹு தஆலா ஒரு நாள் தரமாட்டான். எப்படி தரமாட்டான்? அல்லாஹ் எங்களுக்கு சில அருள்களை இயல்பாக தந்திருப்பான், அவனாக தந்திருப்பான். நாங்க அதை புறக்கணிச்சு அதை கதை சட்டை செய்யாம அதை வீணடிச்சோன்னு அல்ல வாங்கிடுவோம். அதை திருப்பி வாங்கிட்டு நீங்க எதை விரும்புறீங்களோ அதை தந்துருவோம். ஏன்? அல்லாஹு தஆலா அசீஸ், அசீஸுன் துந்திகாம், பழி வாங்க கூடியவன், கண்ணியமானவன் அல்லாஹு தஆலா. அப்படி என்றால் நீங்க நெருங்காம அல்லாஹ் நெருங்கல என்ன செய்ய முடியாது? எதிர்பார்க்க முடியாது. அதனால நம்முடைய நெருக்கத்துடைய உச்சகட்டத்தை அல்லாஹ் உள்ளத்துல பாக்குறான். நீங்க வந்து அதுக்கு திருப்பி திருப்பி அழுது கண்ணீர் வடிச்சு அல்லாஹ்வுடைய கெஞ்சுகின்ற நிலையில நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால், நீங்களோட உள்ளத்துல ஆழம் வரைக்கும் உங்களுடைய அந்த திருப்தியை அல்லாஹு தஆலா கண்டுட்டாண்டு வைங்க. அந்த மாதிரியான ஒரு நிலை நம்மகிட்ட இருந்து வைங்க, நிச்சயமாக அல்லாஹு தஆலா எங்களை என்ன செய்ய மாட்டான், கைவிட மாட்டான். அதை காணாத வரைக்கும் நம்ம அல்லாஹு தஆலா எங்களை திருப்திப்பட வேண்டும் என்று என்ன செய்யக்கூடாது? எதிர்பார்க்க கூடாது. இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில காண. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட உடனே கொடுக்கப்படக்கூடியவர்கள். ஜும்மால மிம்பர்ல ஏறி அல்லாஹும்ம அஸ்கினா, யா அல்லாஹ் எங்களுக்கு மழை பொழியவேன்னு சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை விடுவதற்கு முன்னால மதீனாவே என்ன செஞ்சது? மழை பொழிந்தது என்ற செய்தியை பார்க்கிறோம். கை வைத்தால் தண்ணீர் ஊறக்கூடிய அமைப்பில் பரக்கத்து பொருந்தியவர் எல்லா இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இரவு முழுது ஏன் அழணும்? அப்படி என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த மஹப்பத்தும் அந்த நேசமும் லஸ்ஸத்துல் இபாதா, இபாதத்துடைய திருப்தியும் இருக்கிறது. அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இயங்க வைத்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அதை சர்வசாதாரணமாக அஞ்சு நேர தொழுகையிலே காண்றோம் இல்ல, அந்த இபாதத்துடைய திருப்தி எதுல காண்றோம் இல்ல, அதை ஃபர்ல காண்றோம் இல்ல, ஃபர்ல பருந்திலையா நம்மளுக்கு திருப்தி வரணுமா இல்லையா? அது கூட நம்மளுக்கு அதாவது சோம்பலாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா சொல்றான், இதா காமு இல சலாத்தி காமு குசாலா, அதாவது அதாவது எது வலா எது குருன் அல்லாஹ இல்ல வைதா, அதாவது வைதா காமு இல சலாத்தி காமு குசாலா அல்லா யுரா உன் நாச வலா எது குருன் அல்லாஹ இல்லா கலீலா. அவர்கள் தொழுகைக்காக எழுந்து நின்றால் சோம்பேறிகளாக எழுந்து நிற்கிறார்கள். அல்லாஹு தஆலா தொழுகைக்காக அவர்கள் எழும்பவில்லை என்று சொல்லல, என்ன சொல்றான் தெரியுமா? தொழுகைக்கு வருகிறார்கள், ஆனா எப்படி? ஆர்வம் இல்லை, ஆவல் இல்லை, சோம்பல் தனம். இது இன்றைக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு தொழுகின்றவர்களை குறிச்சு அல்லாஹ் சொல்லல, நயவஞ்சகர்களை பட்டுதான் அல்லாஹ் தஆலா சொல்றான். ஆனா நயவஞ்சகத்திலே பண்புகள்ல ஒன்றாக என்ன செய்து இருக்குது? அது நம்மகிட்ட வந்து என்று சொன்னா அவங்க எழுமினாங்கன்னு சொன்னா வராங்க. எதன் காரணமா வராங்கன்னா, நம்ம முஸ்லீம் என்று சொல்லிட்டோம், மூமின் என்று சொல்லிட்டோம், வராட்டி இஸ்லாமிய சமுதாயத்துல மூமின் இல்லைன்னு முடிவெடுத்துருவாங்கன்றதுனால வராங்க. இன்றைக்கு அப்படி மக்கள் வரல, மக்கள் இன்பத்துக்காகத்தான் வாராங்க. ஆனால் அந்த சோம்பல் உணர்வு எதை காட்டுகிறது? அந்த இபாதத்திலே உள்ள இன்பமற்ற நிலையை என்ன செய்கிறது? காட்டுகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இது மாத்திரமல்ல, முஹம்மது இப்னு வாஸ், இது நபியோட நபியோடு சம்பந்தப்பட்ட விஷயம். முஹம்மது நான் என்றால் முன்னோர்களுடைய செய்திகளை சொல்வதற்கு முன்னால அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இபாதத்துடைய ஒரு பகுதி நம்ம ஞாபகப்படுத்த, நீங்க கேட்ட செய்திகள், ஆனால் ஒரு முறை நான் ஞாபகப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவைகளை ஞாபகப்படுத்தினேன். ஏன் நபியவர்கள் கடமையையும் தாண்டி நபி அவர்களால் இவ்வளவு தொழ முடிந்தது எப்படி? இதன் காரணமாக அது உந்துதலாக இருந்தது. அந்த இபாதத்துடைய இன்பம் ரசூலுங்களுக்கு எப்படி கிடைத்தது என்றால் இந்த வழிதான். இறைவனை நினைத்தலும், இறைவன் எனக்கு எவ்வளவு தந்திருக்கிறான் நினைத்தலும், இறைவன் எனக்கு எவ்வளவு கஷ்டங்களை இருந்து விடுதலை செய்திருக்கிறான் நினைத்தலும் தான் இதற்கான மிக முக்கியமான காரணம். அது என்ன செய்யும், ஒரு இன்பத்தை உண்டாக்கும். அன்புள்ள சகோதரர்கள், அது இன்பத்தை உண்டாக்கும் இடத்துக்கு ஒரு செய்தி அவங்ககிட்ட சொன்னேன்னா, தனிமையில நின்று நாம் இறைவனை நினைக்கின்ற பொழுது கண்ணீர் வருதுதானே, அது இன்பத்துடைய அந்த வேலை. அந்த இன்ப வேலை செய்து இந்த உணர்வு வந்தேன்னா நம்ம தொழுவோம், அது நம்மளுக்கு வரும். அந்த மாதிரி வரும், அது சில நேரங்களில் வரும். நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்காம இருந்து உண்ட தந்துட்டானுவீங்களே, அன்றைக்கு நீங்க பார்க்கலாமே எப்படி இயல்பா இயங்குறாங்கன்னு. சுபோகுக்கு முந்தி எழும்பிடுறாங்க, 3 மணி 2 மணிக்கு எழும்பிடுறாங்க, ஏன் கிடைச்சிருச்சு. எதிர்பார்த்தது வந்து என்னது, அது எதிர்பாராம ஒரு விஷயம் கஷ்டப்பட்டுக்கிட்டு எதிர்பாராம கிடைச்சிது. கிடைச்ச உடனே அன்றைக்கு தர்மங்களும் குர்பானுகளும் தொழுகையும் விவாதத்தும் ஏன் இயங்கிட்டு. இப்படிப்பட்ட அடியார்களாக நம்ம இருக்கக்கூடாது. அன் தஅபுதுல்லாஹ ஃபி ஷிட்டத்தி வர்ரஹா வமின் அன்னாசி மைய அபுதுல்லாஹ அலா ஹர்ஃபின். நாங்கள் ஒரு ஓரத்திலிருந்து அல்லாவை வணங்கக்கூடாது. நல்லது கிடைச்சா வணங்குறது, இல்லைண்டா இல்லை என்கின்ற அந்த மனநிலையில் இருக்கக்கூடாது. நீங்கள் அல்லாவை கஷ்டத்திலும் சந்தோஷத்திலும் வணங்க வேண்டும் அப்படின்னு அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே அன்புள்ள சகோதரர், இன்பம் எங்களை இயக்க வேண்டும், இறை திருப்தி என்ற சுவை எங்களை இயக்க வேண்டும். முஹம்மது இப்னு வாசி சொல்கிறார்கள், அதரக்து ருஜாலன், அவர் ஒரு தாபியாய், யாரு முஹம்மது இப்னு வாசி, நான் நிறைய மக்களை அடைந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட காலத்தில் அவர் வாழ்ந்தார், நிறைய மக்களை அடைந்திருக்கிறேன். நபித்தோழர்கள் தாபியன்கள் நிறைய மக்களை அடைந்திருக்கிறேன். அவர் பெரிய ஒரு மாணவர், அவர் சொல்ற நிறைய மக்களை அடைந்திருக்கிறேன். கான ரஜுல் உலகு விசாத வாஹித மினிம்ரத்தி, நினைக்க கூடாது இப்படியெல்லாம் இபாதத்தில் இன்பம் ஏற்படுறதுன்னா பெரும் சொத்தும் சுகமும் வருமானமெல்லாம் சரியா இருந்து ஃப்ரீயா இபாதத்தை செய்யறவங்க நினைக்க கூடாது. ரசூலாங்க அப்படிப்பட்டவங்களா இல்லை, நபித்தோழர்கள் அதிகமானவர்கள் அப்படி நிலையில இருந்தாங்களா இல்லை. இப்ப சொல்லக்கூடியது அதுதான், நிறைய அறிஞர்களை நான் சந்தித்திருக்கிறேன். அவர்கள் கான ரஜுலு லஹு விசாதா வாஹிதா, அவனோட வீட்டில் தூங்குவதற்கு தலையணையே ஒன்றுதான் இருக்கும். மனைவியும் கணவனும் தூங்குவதற்கே தலையணை ஒன்றுதான் இருக்கும். ஒரு தலையணையில் கணவனும் மனைவி வைத்து தூங்குவார்கள். தூங்க முடியாமல் அந்த தலையணையில் கண்ணீர் வடித்த எத்தனையோ அறிஞர்களை நான் கண்டிருக்கிறேன், நான் உணர்ந்திருக்கேன், அவங்கள பழகி இருக்கிறேன். ஆனால் அவர் அழுத அழுகை யாருக்கு தெரியாது, மனைவிக்கு தெரியாது. அவர் அந்த மாதிரி அழுது கொண்டிருப்பது அந்த மனைவிக்கு தெரியாது. அப்படிப்பட்ட நிறைய ஆசிரியர்களை நான் சந்தித்திருக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, மனைவிக்கே தெரியாதுன்னு சொன்னவருக்கு எப்படி தெரியும், நான் விளங்கப்படுத்திடணும். முஹம்மது இப்னு வாசிக்கு எப்படி தெரியும் அப்படி என்று சொன்னால், சில விஷயங்கள் ஒரு நிகழ்வோடு சம்பந்தப்பட்டது, சில விஷயங்கள் பழக்கத்தோடு சம்பந்தப்பட்டது. நம்ம 10 வருஷம் ஒருவரோடு பழகிறோம் சொன்னால் அதுலேருந்து என்ன செய்யும், அந்த செய்தி எங்களுக்கு கிடைக்கும், அந்த மெசேஜ் எங்களுக்கு வந்துடும், இப்படிப்பட்டவர் தான் இவர், இவர் இந்த உணர்வு உள்ளவர் தான் என்ற மெசேஜ் எங்களுக்கு வந்துடும். ஒரு நிகழ்வை இப்படி காண முடியாது, மனைவிக்கு தெரியாது, நிச்சயமா முகமது இப்னு வாசிக்கு தெரியாது. ஆனா அவர் என்ன சொல்றாரு, அதரக் துரிஜாலன், நான் பல மனிதர்களை அடைந்திருக்கிறேன், அந்த காலத்தை நான் வாழ்ந்திருக்கிறேன். அவர்களுடைய அழுகை, தலையணையில் அவர்கள் அழுகின்ற அந்த அழுகை யாருக்கு தெரியாமல் இருக்கும், மனைவிக்கு தெரியாமல் இருக்கும். அந்த அளவுக்கு அழுகை அவர்களுக்கும் மறைத்து, அதே நேரத்தில் தூங்க முடியாத நிலையிலும் வாழ்ந்த நிறைய அறிஞர்களை நான் சந்தித்திருக்கிறேன். என்ன காரணம், அவர்கள் தூங்குகிறார்கள், அந்த சந்தோஷ மனைவியோடு இருக்கக்கூடிய அந்த நேரத்திலும் கூட இறைவனுடைய ஞாபகம் அவர்களை வேலை செய்ய வைக்கிறது. அப்படி என்று சொன்னால் எது காரணம், இபாதத்துடைய சுவை அவர்கள் கண்டார்கள். அந்த நேரத்தில் இறைவனுடைய அந்த ஞாபகம் வருகிற நேரத்தில் நம்மளால தொழ முடியவில்லையே என்கின்ற கவலை, அல்லது நம்ம கொஞ்சம் தான் தொழுதோமே என்ற கவலை, அல்லது நான் இன்றைக்கு இந்த தவறு செய்து விட்டேனே என்ற கவலை அவர்களை அளவைத்தது நம்ம என்ன செய்கிறோம், நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, அல்லாஹு தஆலா மூமின்களுடைய சிபத்தை சொல்றான். இதை நம்ம புரிஞ்சு கொள்றதுக்காக சூரா சஜிதா 16வது வசனம், தத்தஜாஃபா ஜுனூபுகும் அனில் மதாஜ, படுக்கைகளை விட்டு அவர்களை விழாக்கள் அசையும், அதை ஒதுங்கும் என்றாலாம். அல்லாஹு தஆலா அவர்கள் தூங்க தூக்கத்திலிருந்து எழும்புவார்கள் சொல்லலாம், ஆனால் இந்த விழாக்கள் என்ன செய்யும், அதை விட்டு ஒதுங்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார் என்றால், அந்த இன்பத்தை அல்லாஹு தஆலா அந்த இடத்துல என்ன செய்கிறான், அவங்களுடைய உள்ளத்துடைய இருக்கக்கூடிய அந்த இன்பத்தை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, நாங்கள் பார்க்கிறோம், அதாவது உம்மு சயீத் இப்னு அல்கமா அவங்க சொல்றாங்க, தாபியை தாபியான பெண்மணி சொல்றாங்க, நான் வந்து தாவூது தாயி, அவர் பிரபலமான அறிஞர், அவருடைய வீட்டு பக்கத்துல என்னோட வீடு இருக்கும், தாவூது தாயுடைய வீட்டுக்கு பார்த்து தான் வீடு இருக்கும், நான் எந்த ஒரு நாளிலும் அவரது அழுகையை கேட்காமல் இருந்ததில்லை, அவருடைய அழுகை என் காதல விழாமல் இருந்ததில்லை. அப்படின்னா என்ன, வீட்டில் அவர் பக்கத்து அறையாக இருந்து வீடு பக்கத்தில் இருந்தால் இரவு தொழுகையில எல்லாரும் தூங்கிவிட்டார்கள் என்ற உணர்வுல அவருடைய விவாதத்தின் காரணமாக அந்த அழுகை நான் என்ன செய்திருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். ஒரு நல்ல சாலிஹான ஒருவருடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவருடைய அதர் இது. ஆனால் சுபஹானல்லாஹ், இன்றைக்கு சாலிகீங்கள் என்று கருதப்படக்கூடிய வீட்டுக்கு பக்கத்தில் இந்த அசர் என்ன செய்யாது, ஏற்படாது. நான் எல்லோரையும் சொல்லல, ஆனால் அந்த அசர் ஏற்படுவதில்லை. காரணம் என்ன, அவரே பெரும் போராட்டத்தில் இருக்கிறார். இன்றைக்கு அவரே பெரும் போராட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம என்ன செய்யறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அசர் என்னங்க, உம்மு சயீத் இப்னு அல்கமா, அல்கமான்றது பெரிய ஒரு தாபியை, அவருடைய மகள் சொல்றாங்க, நான் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தேன், எந்த இரவிலும் நான் அழுகை கேட்காமல் இருந்ததில்லை. அந்த அந்த வீடுக்கு உபதேசம் தேவையா? இப்போ தாவூது தாயுடைய உரை தேவையான்னு கேட்கிற அந்த வீட்டுக்கு தேவையில்லை. இதே அவங்கள மாற்றிடும். எது மாற்றிடும்? இவரது அந்த பக்கத்துள்ள வாழ்க்கையுடைய அந்த முறையே இவர்களை என்ன செஞ்சிடும், மாற்றிவிடும் என்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இதுதான் அந்த எஃபெக்ட், அந்த பாதிப்பு, அந்த விளைவை அவர்களுடைய வணக்கங்கள் ஏற்படுத்தின என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அப்துல்லா இபின் சுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், நம்மளுக்கு தெரியும் அப்துல்லா இபின் சுபைர் ரதியல்லாஹு அன்ஹு மகன் ஆமிர், அவருடைய மகன் ஆமிர். அவருக்கு நிறைய பிள்ளைகள் இருந்தார்கள். அப்துல்லா இபின் சுபைருக்கு நிறைய பிள்ளைகள் இருந்தார்கள். அதில் ஒன்று ஆமிர். இந்த ஆமிர் அவர்கள் ரஹிமஹுல்லா அவர்கள், அதாவது கடைசியில் நோய்வாய்ப்பட்டு மரணிக்கின்ற அந்த நேரம், மரணிக்கின்ற அந்த நேரத்தில், அதாவது சக்கராத்துடைய நேரம் அல்ல, ஆனால் மரண படுக்கையில் இருக்கக்கூடிய நேரம், சக்கராத்துடைய நேரம் அல்ல, மரணத்துக்கு நெருங்கிய நேரம். அந்த நேரத்தில் அதானுடைய ஓசை, தொழுகையுடைய நேரம் வருகிறது. அந்த நேரத்தில் அவர் என்ன சொன்னார், மெலூனி, என்னை சுமந்துட்டு பள்ளிக்கு போங்கன்னு சொன்னார். என்னை சுமந்து கொண்டு பள்ளிக்கு செல்லுங்கள் அப்படின்னாங்க. யா அபதி, அங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க, தந்தையே அந்த மாதூர் ஒத்தர், உங்களுக்கு எஹ்திலாராக போகுது சக்கராத், அல்ல உங்களுக்கு மாதூர், அல்லாஹுத்தால உங்களை மன்னிச்சிருக்கிறார், நீங்கள் உங்களுக்கு உதிர் இருக்குது, நியாயமான காரணம் இருக்குது, போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஜ்லிஸ் வசல்லி ஃபில் பைத், வீட்டில் இருந்து என்ன செய்யுங்க, தொழுங்க அப்படின்றாங்க. காலலா இலாஹ இல்லல்லா அஸ்மா உல் அதான வலா உஜி, லா இலாஹ இல்லல்லா, அதானை கேட்டுட்டு நான் எப்படி பதில் சொல்லாமல் இருப்பது, அதானை கேட்டுவிட்டு நான் எப்படி பதில் சொல்லாமல் இருப்பது, எஹ்மிலூனி இலஸ்ஸலா, என்னை தொழுகைக்கு சுமந்து செல்லுங்கள், என்னை தொழுகைக்கு சுமந்து செல்லுங்கள் அப்படின்னு சொன்னார்கள். மஸ்ஜித் வஹுவஃபி சலாத்தில் மஹரிப், மஹரிப் தொழுகை பள்ளிக்கு அவரை சுமந்து வந்து வைத்தார்கள். வஃபி சஜ்ஜதத்தில் அஹீரா சலிமர் ரூஹ் இலா ஹாலி சுல்லிமர் ரூஹ் இலா ஹாலிகி, அதாவது கடைசி சுஜூது, மஹரிபுடைய தொழுகையின் கடைசி சுஜூதில் அவர் உயிரை இழந்தார். மஹரிப் தொழுகையுடைய கடைசி சுஜூதில் அவரது ரூஹ் பிரிந்தது என்கின்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, நல்ல முறையான வாழ்க்கைக்கு தான் அல்லாஹுத்தாலா நல்ல முடிவை என்ன செய்வான், கொடுப்பான். எங்களது வாழ்க்கையில இறுதி முடிவு இருக்கிறது, அது எப்படி நல்ல முறையில் ஆகும் தெரியுமா, நமது வாழ்க்கையுடைய ஆரம்பம், நமது வாழ்க்கையுடைய அந்த நம்ம உண்மையில எப்படி வாழ்ந்தோம் என்பது, மக்களுக்கு விளங்கிய வாழ்க்கை இல்லை, நமது சரீரத்துடைய அந்த வாழ்க்கை, ரகசியமான அந்த வாழ்க்கை, நம்ம சமூக வாழ்க்கை இல்லாமல் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருந்தது என்கின்ற அடிப்படையில் அல்லாஹுத்தாலா முடிவு வைப்பான். நோயாளியாக இருக்கிறாரு, அந்த நேரத்தில் மரணிக்கிற நேரமாக இருக்கிறது, அது அவருக்கு விளங்குது அந்த வேதனை. அந்த நேரத்தில் அவருடைய உணர்வு என்ன சொல்லுதுண்டா, என்ன தொழுகை களைச்சிட்டு போங்க என்று சொல்லுது அப்படி என்று சொன்னால், இவ்வளவு பிள்ளைகளும் சொல்ற நேரத்தில் அதை சொல்லுதென்றால், அவருடைய கல்வி உலகத்தில் இல்லை. இப்ப அவருடைய கல்வி என்ன, இப்ப உலகத்துல தாலுக்கை விட்டு முடிஞ்சுது, மனைவியை விட்டுட்டு போறேனே, குழந்தைகளை விட்டுட்டு போறேனே, சொத்துக்களை விட்டுட்டு போறேனே, சில முக்கியமான காரியங்களை நான் அதாவது விட்டுட்டு போறேன், சந்தோஷங்களை விட்டு விட்டு போகிறேன்னு மனநிலை இருக்கும், நம்ம உலகத்தோட தொடர்பட்டு இருந்தா. ஆனா அவருக்கு உயிர் போக போறது விளங்கினே உள்ளம் எங்க போயிட்டு, போவதற்கு நான் எப்படி தயாராகுவது என்ற இடத்துக்கு தான் அவர் என்ன செய்யுது, போகுது. அந்த நேரத்தில் அவருடைய உள்ளம் என்ன சொல்லுது, எஹ்மிலூனி இலஸ்ஸலா, லா இலாஹ இல்லல்லா அஸ்மா உல் அதான வலா உஜீப், லா இலாஹ இல்லல்லா, நான் வந்து அதான கேட்டுட்டு போகாமல் இருப்பதா என்கின்ற மனநிலை எப்போ வரும், தொழுகை விட்டு வாழ்ந்தவருக்கு கடைசி நேரத்தில் வருமா, வராது. எப்பொழுது ஒரு தொழுகை விடுபட்ட, ஒரு ஜமாத்து விடுபடுற நேரத்தில் கூட வேதனை, நமக்கு ஜமாத்து விடுபட்டுட்டே என்ற வேதனை இவரது உள்ளத்தை உணர்த்தி கொண்டிருக்கிறோம், அந்த மனிதர்களுக்கு தான் என்ன செய்யும், அது வரும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, கடைசி சுஜூதில் அவரது உயிர் பிரிந்தது என்று நாங்கள் இவரது செய்தியில நாம் பார்க்கிறோம். இது அல்லாமல் இந்த இடத்திலே நான், அதாவது இந்த சுருக்கமான நேரத்தில் சில விஷயங்களை சொல்ல வேண்டும் என்பதனால சொல்கிறேன். நாங்கள் பார்க்கிறோம் முஹம்மத் இப்னுல் முன்கதீர், நான் இப்ப இபாதத்துக்கள் ஒரு சில விஷயங்களை சொன்னேன், முஹம்மத் ஒரு சம்பவம் இது. முஹம்மது இப்னுல் முன்கதிர் இவர் மிகப்பெரிய தாபியின்களில் ஒருவர், மதீனாவில் வாழ்ந்த மிகப்பெரிய அறிஞர்களில் ஒருவர். இந்த முஹம்மது இப்னுல் முன்கதிர் தன் வாழ்க்கையில கண்ட ஒரு சம்பவத்தை சொல்றார், தன் கண்முன்னால கண்ட ஒரு சம்பவத்தை சொல்றார். இந்த சம்பவத்தை சொல்வதற்கு முன்னால் நான் ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். மனிதர்கள் வந்து இறை திருப்தியை இலக்காக வைத்து வாழக்கூடிய மனிதர்களுடைய உள்ளத்துல பலவிதமான மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்துவாங்க. இன்றைக்கு சொல்றாங்களே கவுன்சிலிங், அந்த அதாவது ட்ரீட்மெண்ட் பண்ற இந்த மாதிரியான முறைகள் இருக்கிறதே, இதெல்லாம் வந்து அந்தந்த இடத்துல பிரயோசனப்பட்டாலும் ஈமான் உள்ளவர்களுக்கு இது ஒரு அம்சமே கிடையாது. ஈமான் உள்ளவர் தான், சைக்காட்டிஸ்டை பத்தி பேசல, கவுன்சிலிங்கை பத்தி பேசுறேன், சரியா? ஈமான் உள்ளவர்களுக்கு இது ஒரு அம்சமே கிடையாது. ஒரு பக்கத்துல என்னது, இதெல்லாம் வைத்து அவனுடைய உள்ள மாறி, ஏன்டா அவனுடைய இலக்கும் நோக்கும் இதையெல்லாம் மாற்றிவிடும், அவனுடைய அணுகுமுறையே என்ன செஞ்சிடும், மாற்றிவிடும். யாருடைய உள்ளத்துல இந்த திருப்தி, இறை திருப்தி இருக்கிறதோ அவனுடைய உள்ளத்துல ஒன்று இல்லாம போயிடும். இறை திருப்தி தான் இலக்காக இருக்க, ஒன்று இல்லாம போயிடும். எது தெரியுமா, என்னை இவன் எப்படி மதிக்கிறான், இவன் என்ன நினைப்பான், இவன் என்ன சொல்லுவான் என்று இல்லாம போயிடும். எதுல, அவன் நல்லவனாக வாழ்ந்து கொண்டு, நல்லவனாக வாழ்ந்து கொண்டு அந்த திருப்தி என்ன அவனுக்கு ஏற்படும். கெட்டவனாக வாழ்ந்து கொண்டு எவனை என்ன நினைச்சா பரவாயில்லன்னு சொல்றது கெட்ட குணம், எவனை என்ன நினைச்சா நம்மளுக்கு பரவாயில்ல என்ன குணம், அது ஏற்கனவே கெட்டவனா வாழ்ற எனக்கு மக்களுக்காக நான் வாழலை என்றது கெட்ட குணத்துடைய விளைவு. அதல்ல, நல்லவனாக ஒருவன் வாழ்ந்து கொண்டு ஒரு நல்ல விஷயத்தை செய்கிற நேரத்தில் இவர் என்ன நினைப்பார், அவர் என்ன நினைப்பார், மக்கள்கிட்ட என்ன மரியாதை என்ன, என் தொழில் என்ன, நான் என்ன செய்யறேன், நான் அந்த சபைக்கு போகலாமா, இதெல்லாம் அவன்கிட்ட வராது. அவன்கிட்ட என்ன செய்யாது, அது வராது. பெருமை குணமும் வராது, அதற்காக வேண்டி பெருமை குணமும் வராது. ஆனா இந்த உலக அளவுகோல் அவன்கிட்ட உடஞ்சு போயிடும், உள்ளத்துல அது நிக்காது, பேரளவுக்கு அல்ல உள்ளத்திலிருந்தே உடஞ்சு போயிடும். அதை பத்தி அவனுக்கு எந்த விதமான சட்டை செய்ய மாட்டான், எந்த அளவுக்கு சட்டை செய்ய மாட்டானா மக்கள் அதை ஆச்சரியப்பட்டுக் கொள்வாங்க. என்னது, என்ன இவர் இதை கணக்கெல்லாம் இந்த இடத்துக்கு அப்படின்னு நினைப்பார்கள். அன்ற அளவுக்கு அந்த அது போயிடும், அவர் மறந்துடுவார், அந்த இடத்திற்கு போய் மறந்துடுவார். பொய்யான பணிவல்ல, உள்ளத்திலிருந்து அது போய்விடும். அந்த மாதிரி ஒரு உணர்வை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுப்பான், அந்த மாதிரி ஒரு உணர்வை அல்லாஹு தஆலா கொடுப்பான், அந்த திருப்தி அவர்களுக்கு ஏற்படும். இந்த ரிலா இருக்கிறது. அந்த உதாரணத்துக்கு நான் சொல்வதாக இருந்தால், அதை விளங்கப்படுத்துவதற்கு சொல்வதாக இருந்தால், நாங்கள் பார்க்கிறோம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கிணத்துல போடப்படுறாரு. அல்லாஹு தாலா அந்த கிணத்துல போடப்படுகிற நேரத்தில் அவருக்கு நடந்த அந்த சதியை பார்த்து கொண்டிருந்தானா பார்க்கலையா, பார்த்து கொண்டிருந்தான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கிணத்துல போடப்பட்டு இருக்கிற நேரம் அவர் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிறாரா, ஊரை விட்டு தூரமாகிறாரா, ஊருக்கு பக்கத்தில். அதுக்கு பின்னால அவரை எடுத்து அடிமையாக கொண்டு போய் விட்டாங்களே, இது ஆக கொடுமை. அதை விட ஏன் ஊரை விட்டு தூரமாக்கப்படுறாரு, கிணத்துல இருந்தாலும் ஊர் பக்கத்தை யாராவது காப்பாற்ற முடியும், ஆனா ஊரை விட்டு தூரமாக்கப்பட்டு சொத்தாக விற்கப்படுறார் இரண்டாவது இடம். மூன்றாவது என்ன தெரியுமா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மிகவும் அழகானவர், மிகவும் அழகானவர். அவருக்கு ரேட்டு வச்சு விற்கிறதாக இருந்தால் கோடான கோடிக்கு என்ன செய்யலாம், விற்கலாம். ஆனா அல்லாஹு தஆலா சொல்றவஹு பிஸமனின் பஹ்சின் தராஹிம மஅதூதா வகானு ஃபிஹி மினஸ் ஸாஹிதீன். அவரை விற்றாங்க எவ்வளவுக்கு தெரியுமா, வஷரவஹு பிஸமனின் பஹ்ஸ், ஒரு 10 திர்ஹம், ஒரு 20 திர்ஹம், கோடிக்கு விற்கிறவரை அப்படி விற்றுப்போம், இது எப்படியாவது விட்டா சரி அப்படி என்ன செய்தார்கள், விற்றார்கள். சொல்லிட்டு அல்லாஹு தஆலா எப்படி சொல்றாரு, தராஹிம மஅதூதா, நீங்க கையால எண்ணி முடிச்சிருவீங்க, இப்படி கொடுக்க வேண்டியது, இப்படி எண்ணி முடிச்சிருவீங்க, அந்த அமௌண்ட்டுக்கு வித்தார்கள். வகானு ஃபீஹி மினஸ் ஸாஹிதீன், அவர்கள் அதில் பற்றற்றவர்களாக இருந்தார்கள். கெட்டவர்களே, கெட்டவர்கள் உலகத்துல பற்றற்றிருப்பாங்களா, பற்றற்றிருக்க மாட்டோம், உலகத்துல பற்றோடு இருப்பார்கள் கெட்டவர்கள், உலகம் எங்கடா வருமென்றிருப்பாங்க. அந்த கெட்ட குணம் படைத்தவர்களே இந்த அந்த விஷயத்துல பற்று இல்லாம இருந்தாங்க. யார்கிட்ட, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மரியாதைக்கல, நல்லவர்கள்ட்ட இல்ல, கெட்டவர்கள்ட்டே மரியாதைக்கல, ஒன்னும் இல்லை அப்படின்னு நின்றான், கணக்கே எடுக்கல, பெருமதியே இல்லை என்றிருந்தார்கள். இவ்வளவுக்கு மத்தியிலும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல் கரீம் இப்னுல் கரீம் இப்னுல் கரீம் இப்னுல் கரீம், சங்கையானவர், சங்கையானவருடைய மகன், சங்கையானவருடைய மகன், சங்கையானவருடைய மகன். அன்புள்ள சகோதரர்களே, மார்க்கெட்ல விற்கப்படுறாரு, அவருக்குரிய அமௌண்ட் இது, கிணத்துல போடப்பட்டார், அவருடைய அமௌண்ட் இது என்பதல்ல இறைவனிடத்துல மரியாதை, அதல்ல இறைவனிடத்துல மரியாதை. பாருங்க, மார்க்கெட்ல விற்கப்படுற நிலைமையில ஒரு சீப்பான ரேட்டு மக்கள் கொடுக்கறாங்க, ஆனா அல்லாஹ்விடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்கப்படுறாங்க, மன் அஃதலுன் நாஸ் மன் கியாருன் நாஸ், யார் மக்களிலே சிறந்தவர்கள் என்று சொன்ன நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபயூசுஃப் நபியுல்லாஹ் அல் கரீம் இப்னுல் கரீம் இப்னுல் கரீம் இப்னுல் கரீம், சங்கையானவர், சங்கையானவரின் மகன், சங்கையானவரின் மகன், சங்கையானவரின் மகன். அவர்தான் மனிதர்களில் சிறந்தவர். ஆனால் மார்க்கெட்ல சின்ன திருகங்களுக்கு விற்கப்பட்டார், சாதாரண திருகங்களுக்கு விற்கப்பட்டார், மரியாதையே இல்லை. ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய உள்ளத்துல கடைசி வரையில் அவர் அதற்கு சலனப்பட்டார்ன்ற எந்த செய்தியும் இல்லை. ஏது, நான் விற்கப்பட்டனே என்று சலனப்பட்டார்னு எந்த செய்தியும் இல்லை. காரணம், எதனால திருப்தி, அல்லாஹ் ரிதோல்லா, அல்லாஹு தாலா நம்மளுடைய மரியாதை செஞ்சிட்டான்னு சொன்னா இந்த உலகத்துல எனக்கு விலை திருகமா என்ற ரேட்டு என்ன, இதை பத்தி ஒரு பொழுது அவன் கவலைப்பட, கவலைப்பட்டான்னா அவன்கிட்ட இறை திருப்தி இல்லைன்னு அர்த்தம், அவன் எதுவும் சாதாரணமாக கவலைப்பட்டான் திருப்தி இல்லைன்னு அர்த்தம். ஆனால் அல்லாஹு தாலா இவனுக்கு இந்த உலகத்துல என்ன மரியாதை வச்சு அல்லாஹ் பார்க்கவே மாட்டான். அவனுடைய படைப்பு நாம் எல்லோரும், எப்படி அவனுடைய படைப்பு நாம் எல்லோரும், அவன் தான் வரஃபா பாதுக்கும் ஃபௌகா பாதின் தரஜாத், அல்லாஹு தாலா தரங்களை கூட்டி குறைத்து இருக்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, இறுதியாக இந்த சம்பவத்தை நான் இது ஒட்டி சொன்னதற்கான காரணம், அல்லாஹ்விடத்தில் அல்ல ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய கராமத் நம்மளுக்கு தெரியாது, சங்கை நம்மளுக்கு தெரியாது. நம்ம நம்மளே வைத்து என்ன செய்யக்கூடாது, எனக்கு நடக்கக்கூடிய நிலைகளை வச்சு அல்லாட்ட இதான் மரியாதைன்னு மக்களை வச்சு என்ன செஞ்சிடக்கூடாது, நாங்கள் முடிவெடுத்து விடக்கூடாது. முஹம்மது இப்னுல் முன்கதிர் சொல்றாரு, மதீனாவிலே ஒரு பஞ்சமான ஒரு சூழ்நிலை, ஒரு வறுமையான ஒரு சூழ்நிலை, இந்த அந்த அப்படியான ஒரு வேதனையான அந்த நாளில் மக்கள் எல்லாம் துவா கேட்டார்கள், இஸ்திஸ்கா செய்தார்கள், ஆனால் மழை என்ன செய்யலை, அவ்வளோ காலத்துக்கு பொழியலை. இந்த மாதிரி வந்து இருக்கிற நேரத்தில் நான் பள்ளி வாயிலில் இருந்து கொண்டிருக்கிறேன், முஹம்மது இப்னுல் முன்கதிர் சொல்கிறார். அப்படி இருந்து இரவு நேரம், இரவு நேரத்தில் இவர் பள்ளியில் இருந்துட்டிருக்கிறார், ஒரு மனிதர் வரார், வந்து அறிமுகமான மனிதர் இல்லை, பள்ளியில் இருந்தார், இரண்டு ரக்கா தொழுதார், அல்லாட்ட கையேந்தினார், யா அல்லாஹ் இந்த மதீனாவில் என்னது இப்படி ஒரு பஞ்சமான நிலைக்கு மழை பொழியவை, இவர்களுக்கு மழையை கொடு, அவர்கள் உனது அடியார்கள் என்ற அமைப்பில் அவர் துவா கேட்கிறார். துவா கேட்டு கொஞ்ச நேரம் போகல, நான் பள்ளி வாயில நான் கண்ட சம்பவம்னு முகமது இப்னு கதிர் சொல்றார். மழை அந்த ஊரில் பொழிய நான் கண்டேன், அங்கே மழை பொழிய நான் எனது கண்ணால் கண்டேன், எனக்கு ஆச்சரியமாகி விட்டது. இவர் பெரிய தாபியன் யாரு? முகமது இப்னு முன்கதிர். உடனே அவர் என்ன செய்யறாரு சொன்னா, அவரை பார்த்து கண்டிக்கிறாரு. அவர் அந்த மழை பொழிகிற நேரத்தில் அவர் துவா கேட்கிறாரு. எந்த அளவுக்கு சொல்றாரு, அப்படி ஒரு துவா கேட்கல நான் என்ன நினைச்சு தெரியுமா? ஃபி நஃப்ஸி மஜ்னூன், பைத்தியகாரன் நினைத்தேன். நான் என்ன நினைச்சேன், மதீனாவாசி எல்லாரும் துவா கேட்டாங்க, இவர் வந்து என்ன செய்யறாரு, அல்லாட்ட வந்து மழை பொழிய வேண்டிய துவா கேட்கிறாரு, என்ன மனதுக்குள்ள பைத்தியம் அப்படின்னு நினைத்தேன். ஆனா அவர் என்ன செய்தாரு, அல்லாஹூத்தாட துவா கேட்டார், மழை பொழிந்தது. அந்த நிமிடத்தில் அதுக்கு பின்னால் அவர் சொன்ன வார்த்தைகள் ஃபஹதைபுக்கு, அந்த மழை பொழிகிற நேரத்தில் கண்ணீர் வடித்து எழுதார். யா அல்லாஹ், நான் யாரு, என்ற தகுதி என்ன, நீ எனது துவாவை அங்கீகரித்தா என்று கண்ணீர் வடித்து என்ன செய்தார், அந்த இடத்துல அழுதாரு. ஜமாத் வரைக்கும் சுபஹ் வரைக்கும் இருந்தார், தொழுதார், போயிட்டார். நான் பின்தொடர்ந்து சென்றேன், நான் அவருடைய வீட்டை அறிந்து கொண்டேன், எந்த வீட்டில் இருக்கிறார்னு பார்த்துட்டு அவர் எங்கே வருவார்னு புரிஞ்சு கொண்டு நான் போனேன். அவர் மார்க்கெட்டில் இருந்து செருப்பு தைக்கக்கூடிய ஒரு மனிதர், செருப்பு தைக்கக்கூடிய ஒரு மனிதர். அவரிடத்துல நான் என்ன செஞ்சு போனேன், போய் கேட்டேன், இந்த சம்பவத்தை சொன்னேன், நீங்க தானே இரவுல வந்தீங்க, நான் கண்டேன், நீங்க துவா கேட்டதை நான் கண்டேன் சொல்லு, உங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் கேட்டார். அவர் என்ன கேட்டார், உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம், என்னை விட்டு விலகிருங்கட்டார், விலகிட்டார். அடுத்த நாள் அவரது வீட்டை இவர் சந்திப்பதற்காக இவர் போகிறார். அங்கே ஜனாசாவுக்கான அடையாளங்கள் விளங்குது, மரணத்திற்கான அடையாளங்கள், ஜனாசாவுக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விளங்குது. திடீர்னு போன உடனே அவர் கேட்கிறாரு, வீட்டில் என்ன நடந்த, என்ன சம்பவம் அப்படின்னு சொல்லி. இல்லை, நான் இவர் பிரார்த்திக்க நான் கேட்டேன், மனைவி சொல்றான், இவருடைய பிரார்த்தனை உண்டை நான் என்ன செய்தேன், கேட்டேன், யா அல்லாஹ், மக்கள் என்னை அறிந்து கொண்டால் அது ஃபித்னாவாக மாறும் என்கின்ற அடிப்படையில் அவர் என்ன செய்யறார், துவா கேட்கிறார், யார் அல்லாஹ், எனக்கு இந்த பூமி எனக்கு ஒரு நெருக்கடியான சூழல் மாறி மாறிக்கொண்டிருக்கிறது, என்னை உன் பக்கம் இழுப்பதுதான் உனக்கு விருப்பமாக இருந்தால் என்னை எடுத்துக்கொள் அப்படின்னு அவர் துவா கேட்டார். இதன் காரணமாகத்தான் அவருக்கு என்னது, அவர் மரணித்தார் என்று நான் நினைக்கிறேன். மனைவி என்ன செய்யறா, யார்கிட்ட சொல்றாங்க, அதான் முகமது இப்னு முன்கதிர் என்று சொல்றாரு. முகமது இப்னு முன்கதிர் வேதனையோடு திரும்பி வந்தார் அடுத்த பார்க்கணும். இது ஒரு சம்பவம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த சம்பவம் நாம் என்ன புரிந்து கொள்ளணும் தெரியுமா, யாருக்கு இந்த சம்பவம் தூரமாக விளங்கு தெரியுமா, அது மிக முக்கியமான விஷயம். நாங்கள் எந்த அளவுக்கு தூரமாகிக்கிறோமோ அந்த அளவுக்கு தூரமான சம்பவம் மாதிரி தான் விளங்கும். நாம எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கிறோமோ, இதனுடைய அனுபவங்களை நாங்கள் கண்டோமோ, அந்த அளவுக்கு எங்களுக்கு என்ன செய்யும், அது நெருக்கமாக விளங்கும். நல்ல இபாதத்தில் உள்ளவனுக்கு தான் இபாதத்தை செய்ய சாத்தியம் என்று விளங்கும். பாவங்களை விட்டு போராடி கொண்டிருக்கக்கூடியவனுக்கு தான் பாவத்தை விருது லேசன்றது விளங்கும். யார் அதுல இல்லையோ அவனுக்கு எல்லாமே என்ன செய்யும், பெரிதாகவும் பாரமாகவும் தான் என்ன செய்யும். முஹம்மது இப்னு முன்கதிர் இதில் ஆச்சரியப்பட்டு சொல்றார் என்று சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா? அதில் நான் சொல்ல வந்தது துவா அங்கீகரிக்கப்பட்ட செய்தியை தாண்டி இன்னொரு அம்சம், அது என்ன தெரியுமா, மக்களுடைய புகழை எதிர்பார்க்காத தன்மை. இதுதான் மிக முக்கியம். என்ன தெரியுமா, ஒரு மனிதன் தன்னை மக்கள் அறிந்து கொண்டு விட்டால் அடுத்த என்ன நடக்கும் என்று விளங்கணும். என்ன நடக்கும், ஃபித்னாக்குள்ளாக்கிடுவாங்க. ஃபித்னாக்குள்ளாக்கினா அதுக்கு பிறகு வீடு ஃபுல்லா வந்து எனக்காக துவா கேளுங்கன்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க. அதற்காக நடக்கும் இவர் பிரபல்யம் ஆகுவார். பிரபல்யம் ஆகினாலேயே ஒரு பகுதி போயிடும். எது போயிடும், ரிதுவான், நம்ம திருப்தியுடைய ஒரு பகுதி, இறைவனை மட்டும் திருப்தி படுத்துகின்ற ஒரு பகுதி என்ன செஞ்சிடும், கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிக்கும். இதை உணர்ந்த ஒரு நல்ல மனிதர் என்ன செய்வார் தெரியுமா, யா அல்லாஹ், பூமி எனக்கு நெருக்கமாகி விட்டது, உன்னிடம் அழைப்பதுதான் சிறந்ததாக இருந்தால் என்ன செய்ய, என்னை அழைத்துக்கொள் என்று பிரார்த்திப்பார். அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்ற மனிதர்களை பற்றி ஒரு செய்தி சொன்னார்கள், ருப்ப அஷ்அத மதுஃஉம் பில் அபவாபி லவ் அக்ஸம அலல்லாஹி லஅபர். எத்தனையோ பரட்டை தலை கோடம் உள்ள எத்தனையோ பேர், உங்கள் வீடு வாசல்களிலே அவர்களை கண்டாலே நீங்கள் கதவை மூடக்கூடிய எத்தனையோ பேர், அல்லாஹ்விடம் சத்தியமிட்டு இதை நீ செய்ய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் உடனே அவர்களுக்கு செய்து கொடுப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஹி முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி, எப்படி அல்லாஹ்விட்ட யாலா நீ செஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மக்கள்கிட்ட எந்த மரியாதையும் இல்லை, வீட்டு வாசலே கதவை மூடிடுவாங்க, வந்து கண்டாலே என்ன செஞ்சிருவாங்க, பணத்தை கொடுத்தாச்சு கதவை மூடி, வீட்டுக்குள்ள எடுக்க கூட நம்ம பெருசா நினைப்போம். ஆனால் இது போன்ற மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டு யாலா நீ செய்யணும் என்று சத்தியம் பண்ணினால் அல்லாஹ் உடனே என்ன செய்வான், உடனே அதை நிறைவேற்றுவான். அப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்கள். இன்ன மின்கும் ரிஜாலன், உங்களில் சில மனிதர்கள் இருக்கிறார்கள், லவ் ஸஅலுக்கும் தீனாரன் அவ் திர்ஹமன் லம் துஅதுஹும், தீனாரையோ திர்ஹத்தையோ உங்களிடத்திலே கேட்டால் நீங்கள் கொடுக்க மாட்டீர்கள், வல்லாஹி லவ் ஸஅலுல்லாஹல் ஜன்னத லஅதாஹு, அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை கேட்டாலும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பான். நீங்க தீன திருகத்தை கூட என்ன செய்ய மாட்டீங்க, மதிக்க மாட்டீங்க, அல்லாஹ் சொர்க்கந்தான்னு கேட்டால் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுப்பான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக அன்புள்ள சகோதரர்களே, இபாதத் என்பது லஸ்ஸா, இறை திருப்தியுடைய இன்பத்தின் மூலமாக விளையக்கூடிய ஒரு அம்சம். அது எங்களோட உள்ளத்துல எவ்வளவுக்கு இழுக்குதோ அந்த அளவுக்கு நம்ம இபாதத்தில் இன்பகரமாக என்ன செய்வோம், செயல்படுவோம். அதில் இயல்பாக இலகுவாக கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம் கிடையாது. நமது வாழ்க்கையில் எங்கெங்கெல்லாம் நீங்க இபாதத்தில் இன்பம் காண வேண்டும், இபாதத்தை சரி செய்வதில் எந்த விளைவும் இல்லை. நம்ம எங்கெல்லாம் மனித திருப்திக்கு எதிராக அல்லாஹ்வுடைய திருப்தியை ஏற்றுக்கொள்கிறோம் என்பதை வளர்க்கணும். எப்படி மனித திருப்தியா இறைவன் திருப்தியாண்டு போராட்டங்களை அல்லாஹ் ஒவ்வொரு மூமின்ற வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் தருவான், ஒவ்வொரு நாளும் தருவான். அந்த ஒவ்வொரு இடங்களை நம்ம வெற்றி கொள்வோமாக இருந்தால் உங்களுக்கு இந்த உலகத்தில் உச்சகட்டமான இன்பமாக இபாதத்தான் இருக்கும். அந்த வணக்கம் தான் என்ன செய்யும், இருக்கும். எப்ப இருக்கும் அது? மனிதர்களுடைய திருப்திக்கு முன்னால இறைவனுடைய திருப்தி தான் எனக்கு முக்கியம் என்ற சோதனைகள் அல்லாஹ் தந்து கொண்டே இருப்பான். அந்த சோதனைகளை நம்ம வெற்றி பெறுகின்ற இடங்களில் தான் இது நம்மளுக்கு சாத்தியப்படமே தவிர, அந்த இடத்துல எல்லாம் சரி செய்யாம இதை மட்டும் நம்ம சரி செய்ய நினைத்தோம் என்று சொன்னால் ஒரு நாளும் அது சரிப்பட்டு வர போவதில்லை. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எமது உள்ளங்களிலே நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட ஒரு துவா, அல்லாஹும்மா ஆதி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா. யா அல்லாஹ், எனது உள்ளத்துக்கு அவனுடைய தக்வாவை கொடுத்துவிடு, அதை தூய்மைப்படுத்திவிடு, நீதான் தூய்மைப்படுத்துகின்றவர்களிலேயே சிறந்தவன் என்ற அதை கேட்டு எமது உள்ளத்தை நாங்கள் பக்குவப்படுத்தி இந்த வணக்க வழிபாடுகளில் எம்மால் முடிந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய மக்களாக அல்லாஹு தலை மனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. அதமா இந்தி والعلم عند الله وأقول قولي هذا وأستغفر الله لي ولكم.